பூமண்ணுமாறு பொருந்திய மார்கன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணார விந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமன திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய துளகார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி விட்டோபா சாரீகா தெய்வநாகி சுகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீகவரதா துஷ்யதே யஸ்ய நஹரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் இன்னமுதம் முட்டுகேன் இங்கேவா பைங்கிழி தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர் வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடத்திலே பூரணமான நம்பிக்கை வெக்கணும் அன்கண்டிஷனல் ஃபெய்த். எப்படி சின்ன குழந்தைகள் தன் தாயார் தகப்பனாரிடத்துல அதீதமா ஒரு நம்பிக்கை வச்சிருக்க பாருங்க. பிறந்ததுலேயே இந்த அப்பா அம்மாவை பார்த்துட்டுருக்கு, அப்பா அம்மா வளர்த்துட்டுருக்கா, அதனால் அவ்வளவு நம்பிக்கை தன் தாயாரிடத்திலையும் தகப்பனாரிடத்திலும். எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னா, இவ்வளவு நல்லது பண்றா இல்லையா அவ்வளவுதான். அதுக்கு நம்பிக்கைக்கு வெளிய காரணம் எல்லாம் வேண்டாம், ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணவே வேண்டாம், நான் பாத்துக்கலாம், அதான் நம்பிக்கை. எனக்கு வேண்டியதெல்லாம் பண்றா நம்பிக்கை. நிச்சயமா எனக்கு நல்லது பண்ணிருக்கா நம்பிக்கை. உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கு பெருசா ஒரு காரணமே வேண்டாம். நம்பிக்கை வைக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு காரணம் தேடணும் இல்லையா? குழந்தைகள் தாயா தகப்பனிடத்துல காரணமே இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்க. அது போல பகவானிடத்துல ஒரு நம்பிக்கை. என் சுவாமி, இந்த உரிமை, என்னுடைய பகவான், என்னுடைய நாதன், என்னுடைய யஜமானன் அப்படின்னு பகவானிடத்துல பூரண நம்பிக்கை. அதாவது 99.99% கூட இல்லை, 100%, அவ்வளவுதான். சாதாரண சில விஷயங்கள் யாராவது பேசுனா 200% கான்பிடண்டா சொல்றேன். 500% கிடையவே கிடையாது. சில 1000%, அதெல்லாம் லாஜிக்கலாவே தப்பு. அதுபோல பகவான் மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைய அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிக்கணும், அந்தரத்தை அப்படி போய் தத்தளிக்கிறது காலியா, அப்பா தூக்கி போட்டாச்சு, கீழே விழுந்துட்டு இருக்கு, கிராவிட்டி போர்ஸ்ல எனர்ஜி யாரும் பிடிக்கல, ஒரு கைகள்லாம் கட்டல, துப்பினோட மேலே போயிட்டு இருக்கே விழுறது. அது எனக்கு நிச்சயமா எங்க போட்ட எங்க அப்பா என்ன பிடிப்பான், அதுக்கு மேல அதுக்கு வேற யோசனையே கிடையாது. தன் பலத்தை பத்தியோ, தான் வேகமா கீழே விழுந்துட்டு இருக்கோமே, கீழே விழுந்தா மூக்கு உடஞ்சிருமே அடிபடுமே, மேல போட்ட எங்க அப்பாவே என்ன பிடிப்பான். அவர் ஏன் மேல போட்டார் அப்படின்னா என்னோட ஜாதிக்காக போட்டார். அது அதுதான் அழகதுல பயந்துருத்தினா வீழ்ந்தீங்கன்னு அழும். என்னுடைய சுகத்துக்காக எங்க அப்பா மேல போட்டா ஜாலியா இருக்கு, அவரே பிடிப்பார், அதுவும் ஜாலியா இருக்கு. அவர் தூக்கி போட்டதும் ஜாலி, நான் அப்படி அந்தர தப்பி ஒத்தளிக்கிறதும் ஜாலி, அக்கிய விழறதும் ஜாலி, அவர் என்னை பிடிக்கிறதும் ஒரு ஜாலி. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நீங்க பாத்துக்கணும். சில சமயங்கள்ல பகவான் தள்ளிவிட்ட மாதிரி தோன்றது, அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணும் சுவாமி பண்ணல, என்னமோ எல்லாம் பிரார்த்தனை பண்றேன், என்னமோ பண்றேன், ஆனா எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு டக்குனு கை கை விட்ட மாதிரி இருக்கு. அப்பையும் நம்பிக்கையோட இருக்கணும். சமயத்துல சில விஷயங்கள் நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி விழுவோம், அப்பையும் நம்பிக்கை இருக்கணும். என் சுவாமி என்ன பிடிப்பார், அவ்வளவுதான் நம்பிக்கை. நம்பிக்கை இதுக்கு மேல வேற சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். கை கை விட்டாலும் நம்பிக்கை, பிடிக்க போறவா இல்லையான்னு தெரியல அப்பொழுது நம்பிக்கை, பிடிப்பா அப்பொழுது நம்பிக்கை, பிடிச்ச பிறகு நம்பிக்கை. திரும்பியும் அப்பா அங்க வேற ஒரு வழி போடுங்க அப்படின்னு உட்காந்து அடுத்ததுக்கு ரெடியாயிடும். என்னன்னா பிடிக்கிறார் இல்லையா, எப்படியும் என் தகப்பன் என்னை கைவிட மாட்டான்னு ஒரு தீர்மானம். அதுவும் ஒரு 10 தடவை பழகி இருக்குன்னா கதை வேறு, முதல் தடவை போடும்பொழுது ஜாலியா என்ஜாய் பண்றது. ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு யோசனை இல்லை. ஒரு 5-6 தடவை பழகிருக்கு வச்சுக்கோ, அதுவா கேட்கறது, என்ன திருப்பி மேல போடுவோலே, பதில் கூட பேசுறேன் அப்படின்னு. இந்த ஊரே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மேல போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி பல சந்தர்ப்பத்துல அவர் நிரூபணம் பண்ணிருக்கார். தானே தூக்கி போடுறார், தானே சதலிக்க விடுறார், தானே பிடிக்கிறார். அப்புறம் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், நம்ம எப்பயும் சேஃபா கையில அப்படி பிடிச்சுட்டே இருக்கணும் அப்படி இல்லை, அப்படி ஜாலியா விடணும், தானே பிடிக்கணும். அப்பதானே அந்த பகவத் பலம் புரியும். எல்லாமே ஸ்மூத்தா நடக்கிறது, எல்லாமே சரியா போயிட்டு இருக்க சொல்லுவாங்க, ரொம்ப போர் அடிச்சு நமக்கே டயர்டாக இருந்தால் வாழ்க்கையது அப்படின்னு. ஒரு த்ரில் எல்லாம் வேணும் இல்லையா, ஒரு சினிமா டிவி சீரியல்லாம் பார்த்தா கூட ஒரு த்ரில், சஸ்பென்ஸ்லாம் வேண்டியிருக்கு, இல்லாட்டி போர் ருட்டீன் அதே காமிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. வாழ்க்கையும் பகவான் அந்த மாதிரி விதவிதமாக பண்ணி, அதாவது விதவிதமாக சந்தோஷத்தை கொடுக்குறோம், சர்ப்ரைஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்ப்ரைஸுக்கு நமக்கு பொறுமை கிடையாது, நம்பிக்கை குறைச்சதுனால இந்த சர்ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன நடக்குமோன்னு பயந்து 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 பகவான் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு. எல்லாமே சர்ப்ரைஸ் திருப்தி தான் பகவான், பிளசன்ட் சர்ப்ரைஸ் இல்லையா, சரியான பிளசன்ட் சர்ப்ரைஸ் வார்த்தை சரியான உதாரணம் பகவான் பண்றது தான். கிருஷ்ணலீலா சாதாரணமா புரியும்படியோ சொன்னா கிருஷ்ணலீலான்னு பேர், நம்ம கலோக்கியல் பாஷையில சொன்னா பிளசன்ட் சர்ப்ரைஸ். கிருஷ்ணலீலா முழுக்க எடுத்து பாருங்க, பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். என்ன பண்ண போறான்னு தெரியாது, அதான் கிருஷ்ணலீலா. கிருஷ்ணலீலா முழுக்க முழுக்க பார்த்தோம்னா என்ன பண்ண போறான், எப்படி பண்ண போறான், கயிற்பானையை உடைக்க போறானா, வெண்ணையை திருட போறானா, காளியின் மேல ஆட போறானா, காட்டுத்தீயை பிடிக்க போறானா, ராசத்துக்கு கூப்பிட போறானா, ராசத்தையும் ஓட போறானா, நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. அதனாலதான் 1000 கோடி தடவை கிருஷ்ணலீலா கடணும் என்ன தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா பிரசன்ட் சர்ப்ரைஸ், ஒவ்வொரு தடவையும் விதவிதமா பண்றான். அப்ப அந்த பகவானிடத்துல நாம நம்பிக்கை வச்சுட்டா போதும். எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, அந்த லீலைய அனுபவிக்கிறது. பெரியவாள் அனுபவிக்கிறா அப்படின்னா, சரி பகவான் என்ன பண்ண போறான், இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுச்சு. இது நானா தெரிவிச்சுன்றது இல்லை, நம்மளே சொல்றேன் எப்படி வந்து எனக்கே புரியல, எனக்கு இது ஏன் வந்தது எனக்கு தெரியல. எப்படியோ இதே வெளில வந்தா போதும், ஒரு இக்கட்டில் போய் மாட்டிட்டு அந்த பசில்லாம் சொல்றான் இல்லையா, அதான் போய் மாட்டிட்டான் உள்ளுக்குள்ள. இதுல நமக்கு வெளில வர தெரியாது, ஆனால் நம்மளை மீட்டு கொண்டு வரான் பாருங்கோ, அதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் ரகசியம் பக்தி எடுக்கடா அப்படின்னா, விதவிதமா போய் மாட்டிக்கணும். பிராரப்த கர்மாவனால போய் மாட்டிக்கணும் வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஆசிரியப்பட்டு மாட்டிக்கணும். அப்ப கிருஷ்ணா ராமா கோவிந்தான் அவன் பேரை சொன்னோம்னா, அவன் அதுலேருந்து நமக்கு வலிக்காம நம்மளை எப்படி எடுக்கிறான், திரௌபதி மாட்டிவிட்டான் சரியா, திரௌபதிக்கு அப்படி ஒரு மானபங்கம் வந்துவிடுது அப்படின்னா, காரணம்னா அவளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. அதுல சரியா சொன்னா அந்த ஜென்மாவுடைய வினையே காண கிடைக்காது, ஏன்னா துரியோதனை கீழே விழும்பொழுது பார்த்து நன்னா சிரிச்சு விட்டான், பூர்வ ஜென்மத்தோடலாம் போக வேண்டாம். அந்த ஜென்மாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஃபெக்டே எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து அது இல்லாம கர்ணனை கேவலப்படுத்துறான், நீ சூரபுத்திரன் அப்படின்னா சொல்றான். மாதிரி அவ தன்வாயாலே கெட்டு போனான் திரௌபதி. நான் நிறைய பேர் திரௌபதியை கண்டா பிடிக்காது, ஆனா எங்களுக்குலாம் ஏன் பிடிக்கும்னா, என்னவா இருந்தாலும் கிருஷ்ணனை பிடிச்சிருந்துருக்கா இல்லையா, கிருஷ்ண கிருபையை சம்பாதிச்சுட்டா, வேற பெரிய லட்சணமே வேண்டாம். லோகத்துல இப்படிதான் இருக்கிறோம்னு சில உதாரணங்கள்லாம் உண்டு, அது எல்லாத்தையும் மீறினவாளாவே இருக்கட்டும். கிருஷ்ணனை பிடிச்சிட்டா, கிருஷ்ணனுக்கு அவளை பிடிச்சாச்சுன்னா அதுக்கு மேல ஒரு குவாலிட்டியே வேண்டாம், அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்டஸே வேண்டாம். பாவியத்தையே பார்க்கலாம், சில பேர்லாம் சொல்லுவாங்க அவன் பாசுக்கு ஜாலரா போட்டுருக்கான், அவன் நல்லா வேலை பண்ணுவார், ஆனா பாசுக்கு அவனை பிடிச்சிருக்கான், அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் அவன் எடுத்து பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வேலையே பண்ணலைன்னா கூட நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி லோகத்துக்கு பாஸ் பகவான், அவனுக்கு அவன் ஒத்துலேசனை முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன வேணா சொல்லலாம், தப்பா சொல்லலாம், அதெல்லாம் கணக்குல சேர்த்தியே கிடையாது. ஒரு கணத்தை எல்லாத்தையும் மாற்றக்கூடியவன் பகவான். திரௌபதி மாடிடுடா, அப்ப கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினா பாருங்கோ, கத்தின உடனேயே பகவான் அழகாக அவளுடைய பக்தியை காப்பாத்திட்டான், அவளுடைய பெருமையை காப்பாத்திட்டான், அவளுடைய பத்திவிரதா தன்மையை காப்பாத்திட்டான், கிருஷ்ணன் இவ கூட இருக்கான்னு கிருஷ்ண நிரூபணம் பண்ணிட்டான். திரௌபதிக்கு அப்படி ஒரு பெருமை, சத்தியமா அவ தானா பண்ணா கூட ஒரு பெருமை வந்திருக்காள். அப்ப அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரல வச்சுக்கோங்களேன், திரௌபதி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க மாட்டோம். கிருஷ்ணநாமத்தினுடைய மகிமையே தெரியாம போயிருந்த சரியா, கிருஷ்ணன் தனக்கு தானே ஹெல்ப் பண்ணிண்டா அப்படின்னு பெரியவாள்லாம், திரௌபதி ஹெல்ப் பண்ணல, கிருஷ்ணன் தன்னை காப்பாத்தினுதான். ஒருவேளை அன்னைக்கு திரௌபதி மட்டும் பகவான் ஹெல்ப் பண்ணலன்னா எல்லாரும் நாஸ்திகர்களா மாறி போயிருப்பா அப்படின்னு. இப்ப என்ன வேணா நடக்கட்டும், எப்படி வேணா நடக்கட்டும், நமக்கு பாசிட்டிவ் சைனே தெரிய வேண்டாம். சாமசுல பாசிட்டிவா தெரிய வேண்டாம்னா, அந்த காலத்தெல்லாம் உண்டு, பொண்ணு பார்த்துட்டு போயிடுவான், ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம், அப்புறமா சொல்கிறோம், வரும் வரும். இந்த காலம் மாதிரி மொபைல் இருந்து அட்லீஸ்ட் டெலிகிராமில் வரணும், பரவாயில்ல கடுகாசி வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், சொல்லி அனுப்புகிறோம், அப்படி பார்த்துட்டு பல மாதங்கள் ஏதோ ஒரு நாள் ஒத்துப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதுபோல ஒரு காத்திருக்க நம்பிக்கை வரும், என் பகவான் எனக்கு கிருபை பண்ணுவான். இப்போல்லாம் அந்த பார்த்தா அந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு உண்டு, அதெல்லாம் முன்னாடியே பணம் கட்டிட்டு உட்காந்துருக்கோம், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும். அப்புறம் அவனோட மார்க்கெட்டிங் நான் கதை வச்சுக்கோங்க, உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்லாம் சீப்பாக போடுறான் பாருங்க, இப்பயே புக் பண்ணா 1000 ரூபாய், இப்பயே புக் பண்ணா 800 ரூபாய், நமக்கு படி பதறது, பஸ் டிக்கெட்டை விட சீப்பாக இருக்கு வாங்கி போட்டு வைக்கலாம் அப்படின்னு. அதுக்காக எப்பெல்லாமும் முடியாததான் யோசனை பண்ணி இவ்வளோ யோசனை பண்ணோம். அந்த வரைக்கும் நம்ம இருக்க போகிறோமான்னு தெரியாது, ஃப்ளைட்டு கம்பெனி இருக்க போகிறதா தெரியாது, அந்த ஏர்போர்ட்டே சுனாமியில் இருக்க போகிறதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, நிறைய இருக்குது. ஆனாலும் எப்பயோ ஒரு டிக்கெட் அவன் விற்கிறான், நம்மளும் வாங்குறோம். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களில் நாம் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம்னா, ஏன் பகவானுக்காக நம்பிக்கையோடு காத்துட்டுருக்க முடியாது, பகவத் காருண்யத்தை நம்பி ஏன் வாழ முடியாது. காருண்யம் வர்றது வரல, அப்புறம் கிருபை பண்ணுவான்னு நினச்சி வாழறது ரொம்ப ஈஸி. டென்ஷன் ஃப்ரீ லைஃப் ஒன்று நான் எதிர்பார்க்கணும் இல்லையா, டென்ஷனே இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதானா, எனக்கு நல்லது பண்ணுறது பகவான் இருக்கான், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இந்து தர்மம் சிம்பிளாக சொல்லிடுச்சு, இவ்வாட்டுக்கு அவன் மேலே நம்பிக்கை, நம்பினால் கெடுவதில்லை, இவ்வளோதான். நான்கு மறை தீர்ப்பு, இவ்வாட்டுக்கு நம்பிக்கை வச்சுடேன். இந்த நம்பிக்கையை முதல்ல உனக்கு ஃபியூச்சர் டென்ஷனை குறைச்சிடும், இப்போ மனசு சமாதானமாக இருக்கும், அப்போ இன்றைய பொழுது நன்னா வாழ்வு. இப்போ இதுவே ஒரு சமாதான சந்தோஷம் இருக்கு வச்சுக்கோங்க, நாளை போய் சந்தோஷமாக போகும், டி இந்த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியவாசி ஒன்று கடந்த காலத்தை நினச்சி புலம்பின்னு இருக்கும், எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும், ரெண்டும் இல்லாமல் நிகழ்காலத்தை இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த பி இந்த பிரசன்ட்டுக்கு எதிராக வழி அப்படின்னா, பகவான் இருக்கா பாத்துக்கான் அப்படின்னு அந்த ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் மாறுறதுக்காகத்தான் பக்தி. எதுக்குடா பக்தி பண்ணுங்க, பக்தி வேற எந்த தேசத்தையும் தலைவாரா அடிச்சுக்கிறது இல்லை. தெய்வத்தை பிடிச்சிக்கோ, தெய்வத்தை பிடிச்சிக்கோ, தெய்வத்தை பிடிச்சிக்கோ, அதாவது ஆயிரத்து கிளாஸ் எடுக்கிறா, பாசிட்டிவ் திங்கிங் என்னமோ ஆட்டிடியூட் கிளாஸ் எல்லாம் சொல்றா, அதெல்லாம் கிடையாது. தெய்வத்தை பிடிச்சிக்கோ, பக்தி பண்ணு, பகவான் இருக்கான், நாமஜபம் பண்ணு, நல்லதே நடக்கும். உலகத்திலேயே பெஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் தான், அவள் அடிச்சுக்க ஆளே கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங் 100% அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி. நல்லா ஞாபகம், 100% பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி. அதான் பூரணத்துவம். விவேகானந்தா போற கையில பைசாலாம் கிடையாது, ஃபாரின்ல யாரையும் தெரியாது, சிகாகோ மாநாட்டுக்கும் போயாச்சு, உக்காந்தாச்சு. இவர் பேர் கடைசி வரைக்கும் வரல, நம்மளாவே அவரோட டென்ஷன் ஆயிருப்போம். 10 தடவை போய் அவருடைய பேர் வரலையே, ஏன் கூப்பிடல, என்ன இப்படி பண்ற, நானும் வந்திருக்கேன், மறந்துடாதீங்க, என்ன மறந்துடாதீங்க, எல்லாரும் அப்புறம் எல்லாம் எழுந்து போயிட்டாங்க, கஷ்டம், எல்லாம் டென்ஷன் வந்துடும். இந்த கடைசி கடைசினா ஒரு பயம் வந்துடும். இவர் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாரும் பார்க்கல, என்ன பேச வந்திருக்கானா, கேட்க வந்திருக்கானா அப்படின்னு. கடைசியில் 2 நிமிஷம் தான் கொடுக்குறாரு, அப்போ கூட காம்பீரியமாக போய் நிற்கிறார். என்னடாண்ணா, நான் சொல்ல வந்ததை என் தெய்வம் என்ன சொல்ல வைக்கும், நான் சொல்ல வந்ததை இவா கேட்போம், நாங்களும் என்ன தெய்வம் உபன்யாசம் பண்ணோம்னா, நீங்கள் கேட்பேன்ற தெய்வம் இல்லை, கிருஷ்ணன் உங்களை உட்கார வைப்பான்ற தெய்வம். ஊர் ஊராக போய் பல ஊர்களில் பல பேரோட உபன்யாசம் என்ன பண்ணிருக்கானா, பகவத் விஷயம் கட்டி போட்டு உட்கார வைக்கும் அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. எங்களுடைய வாக்கு சாதுரியத்தை நம்பி உட்கார வைக்கிறது. பகவானுடைய விஷயம் நிச்சயமாக அந்த ஆத்மாவுக்கு தேவை, அவளுக்குள்ள அந்தரியாமியா பரமாத்மா இருக்கான், அவன் உட்கார வைப்பான், அவளுக்கு புரிய வைப்பான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக நடத்துக்கணும். அந்த நம்பிக்கை அசராத நம்பிக்கை, காம்பீரியமாக பேசுற, எவ்வளவு காம்பீரியம், அவரோட டைம் எல்லாம் தாண்டி அவர் பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா, யாருக்குமே அவர் பேச முடிக்கணும்னு தோணலையா. ஏண்டா அப்படின்னா தெய்வத்தினிடத்துல பூரணமான நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தோல்வி வந்துடக்கூடாது. நமக்கு சாதாரணமா இந்த நம்பிக்கையில ஒரு குறைபாடு வந்துடும், அது வரக்கூடாது. பாட்டுக்கு அப்படியே ஜாலியா இருக்கணும். எது எப்படி நடந்தாலும், எது எப்படி மாறினாலும் அந்த நம்பிக்கையில குறைவு வரப்பார். அதத்தான் குலசேகராஜ் இந்த 10 பாசுரங்கள்ல திருவிச்சுவக்கோடுன்னு ஒரு வியதேசம், அங்க இருக்கிற பெருமாள் இடத்துல எனக்கு உன் மேல இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குப்பா, நீ அனுகிரகம் பண்ணு பண்ணாம போ, ஆனா எனக்கு உன் மேல இருக்க நம்பிக்கை குறையாது. அதான் நமக்கெல்லாம் நினைச்சது நடந்தா நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கு, சரியா நினைச்சது நடந்துட்டு தான் மறந்து போயிடும் சுவாமி, அது ஒன்று இருக்க வச்சுக்கோங்க. நினைக்காது நடக்கிற வரைக்கும், நினைக்காது நடக்கிற வரைக்கும் இப்படியே ஒரு தியானம் இருந்துட்டு இருக்கு. நினைச்சது நடந்துடுது அப்படின்னா டக்குன்னு அப்படியே முச்சிடுவோம். குலசேகர ஆழ்வார் பெருமாளிடத்துல தீர்மானமா சொல்ற ரொம்ப அழகான 10 பாசுரங்கள், தரு துயரம் தராயே உன் சரணல்லால் சரணியே, விரைகொழுகு மலர்பொழில் சூழ் விற்றுவக்கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. உன் சரண் அல்லால் சரணியே, உன் திருவடியை விட்டா எனக்கு வேற புகலிடம் கிடையாது. எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது பணக்காரனுக்கும் உண்டு, படிச்சவனுக்கும் உண்டு, ஏழைக்கும் உண்டு, குழந்தைக்கு உண்டு, வயசானவாளுக்கும் உண்டு, எல்லாருக்கும் அந்த இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு. சுவாமியிடத்துல போயாச்சு அப்படின்னா அந்த செக்யூர்டு ஃபீலிங், அபயம் அப்படின்னு பகவான் அபயம் கொடுக்கிறான். அதனால ஆழ்வார் சொல்றார், தரு துயரம் தடாயே உன் சரண் அல்லால் சரணில், தரு துயரம் இது நானா உண்டாக்கின்ற துயரம் இல்லை, நீயா கொடுத்த துயரம், நீயா கொடுத்த துயரம். எப்படின்னா இந்த மாயையில நீதானே என்ன மாட்டி விட்டாய், எனக்கு தெரியலையே இந்த மாயை பாழும் கிணறுன்னு தெரிஞ்சா விழுந்திருக்க மாட்டேனே, தெரியல. இது பாக்கிறது நல்லது மாதிரியே இருக்கு, சுகமா இருக்கு. இந்த பாசி படர்ந்த ஜலத்தை பார்த்தோம்னா பசும்புல்வெளி மாதிரி இருக்கும், அப்படி இறங்கலாமான்னு சொல்லி இறங்கின பிறகுதான் தெரியும் அது உள்ள இழுத்துட்டு போகும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த புதை சேரு நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி இந்த மாயை ஜாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சு இறங்கிட்டேன். நீ என்ன பிடிச்சிருக்க வேண்டாமா, நீ கைபிடிச்சு எடுத்துக்கலாமோன்னு. நீதான் சர்வஜ்ஞனாச்சன், நீதான் சர்வசக்தனாச்சன். அப்ப நான் விழுந்ததுக்கு யாரா காரணம்னா, முதல்ல நீதான். நீ மட்டும் பிடிச்சுட்டு இருந்தா நான் விழுந்திருக்க மாட்டேன் இல்லையா. அதனால தரு துயரம் தடாயே, நீதான் அப்ப காப்பாத்தணும். நான் விழுந்துட்டேன், நீதானே காப்பாத்தணும். சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு விவரம் தெரியல. அம்மா விளக்கேற்றி வச்சிருக்கா. ஜோதியை பார்த்தா என்னோட தாய் மாதிரி இருக்கு. அதுக்கு அப்படியே தொடரணும்னு ஆசைப்படுறது. அது என்னன்னே தெரியாது, சூடுன்னா என்னன்னே தெரியாது, பழக்கமே கிடையாது. தொட போற அம்மா டக்குன்னு கையை பிடிச்சிடுவான், தொடாது ஊ சுடும். அதுக்கு ஊன்னா என்னன்னு தெரியாது, சுடும்னா என்னன்னு தெரியாது. சுட்டோட எஃபெக்ட் என்னன்னா, அதுக்கு சூடரை பத்தி பலமே கிடையாது. அது சுடுனா அம்மாவோட கதகதப்பு மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்ச சூடு, வேற எந்த சூடும் அதுக்கு தெரியாது. இந்த தீப்பழம்புல கொண்டு போய் சின்ன ஜோதி தான், அதெல்லாம் கை வச்சா சுட்டுடும், கை வெந்துடும், அதெல்லாம் தெரியாது. அப்ப அதுக்கு தெரியவேன்னு நான் அம்மாவா பிடிச்சு வச்சுட்டு உடனே விளக்கெல்லாம் தூக்கி மேல வச்சிருவேன். அது குழந்தைகள் தமிழ ஆரம்பிக்கிறதுனா அப்பதான் வீடு கிளீனா இருக்கும். அன்னைக்குதான் கட்டில் கீழெல்லாம் இருக்குவா, அப்பதான் ஆட்டில் ஒரு தலைமுடி காண கிடைக்காது. வீட்டுல ஓரத்துல கூட குப்பையை குமிச்சு வைக்க மாட்டா. தக்கு டக்குனு எனக்கு தெரிஞ்சு யாராவதுக்கா போனா குறைக்கு வந்திருக்கா வரேன் அப்படின்னு, தமிழ வந்திருக்கா வரேன். நான் வீடு அவ்வளவு கிளீனா இருக்கும், ஒரு இடம் விடாம படிச்சுன்னு இருக்கும்னா கை குழந்தை இருந்தா மட்டும் நடக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு தெரியல, அப்ப அம்மா காப்பாத்துறா இல்லையா, அப்ப நீ தானே என்ன காப்பாத்திருக்கணும். நான் எப்படி எனக்கு தெரியலையேப்பா, இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. நான் விழுந்துட்டேன், நீ தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உன்னே வேடிக்கை பார்க்க சொன்னான், ஒரு குழந்தை அழகாச்சிய ஜோதியில கை இருக்கிறது, மறக்க மறக்க பட்டா தெரியும் அப்படின்னு அம்மா எடுத்தானா, அது அம்மா இல்லை. அந்த மாதிரி இந்த துன்பத்துக்கு காரணம் நீதான். பகவான் எப்படி கண்ணை முடிச்சு பார்க்கணும், பெரிய கண்ணா முடிச்சு பார்க்கறேன், என்னடா அது கிடைச்சி என்ன பழி போடுற. முதல் பாசனமே பகவான் மேல பழி, நீதான் கிட்ட பண்ணணும் அப்படின்னு எமோஷனல் பிளாக் மைண்ட் இல்ல. என்ன ஏன் பெத்த அப்படின்றது இல்லையா. அது போல சருத்துயரம் சடாயல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைகுழுவு மலர்பொழிச்சூர் விற்றுவ கோட்டு அம்மானே. அப்பா அழகான புஷ்பங்கள்லாம் பூத்து வாசம் வீசக்கூடிய திருமிச்சக்கோடு திருமித்துவ கோடு திவ்ய தேசத்தை கோயில் பிரபோ அரிசினத்தாய் ஈன்ற தாய் அகற்றினி. ஒரு குழந்தை ரொம்ப படாத பாடு படுத்துறது, அம்மா பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றிருக்கா, அது கர்ப்பத்தை உண்டாகிறதுக்கு நிறைய கோவில் குளம் எல்லாம் ஏறி இறங்கியிருக்கா, நிறைய விரதம் எல்லாம் இருந்திருக்கா, நிறைய பூஜை எல்லாம் பண்ணியிருக்கா. அது கர்ப்பத்தை வந்த பிறகும் நிறைய பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கா. கர்ப்பத்திலேருந்து வந்த பிறகும் அதுக்காகவே ஜென்ம வாழ்க்கை நடத்தின் இருக்கா. இவ்வளவு தூரம் குழந்தைக்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அம்மா, அதனாலதான் மாத்ரு தேவோ பவ. அப்ப அந்த அம்மா அவ்வளவு வழியெல்லாம் பொறுத்துக்கிறான், அதனுடைய ஆய் மூத்திரம் இதெல்லாம் கூட அறிவெடுப்பு இல்லை அவளுக்கு. சின்ன குழந்தைலாம் மூத்திரம் போச்சுன்னா அம்மா புடவை கூட மாற்ற மாட்டான், அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு. அது ஆய் போயிருந்தா கூட சொன்னா லேசா தண்ணி போட்டு கசக்கிட்டு அப்படியே அதே புடவை கட்டிப்பா, பூசாலாம் புடவையா. அது ரோட்ல சாணியை மிதிச்சிருப்பா, ஐயோ சாணி மிதிச்சுட்டேன்னு சொல்லி புடவை கைட்டு போட்டு மறு வேலை பார்ப்பான். அது தன் குழந்தை எடுத்தா அப்படி அபிமானம், அவ்வளவெல்லாம் அபிமானம் வச்சுருந்துருக்கிற அம்மாவே திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்துடுத்து, வெட்டி போடலாம் கோவம் போய் சொல்ல அப்படின்னு தள்ளிக்கார். தள்ளின உடனே குழந்தைக்கு ரோஷம் வர வேண்டாம், சம குழந்தைக்கு ரோஷம் ஜாஸ்தி வேண்டாம் போ அப்படின்னு. அந்த அம்மா போச்சுன்னா மட்டும் பெருசாக ரோஷம் வராது, திரும்பி திரும்பி அம்மா கிட்டே போய் அழுதுட்டு அரிசினத்தால் அரின வெட்டது அரிசினத்தால் அறிஞ்சு போட்டா தேவை அப்படின்னு சொல்லி அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றினும் அவளையே தள்ளிவிட்டா கூட மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அருள் குழவி. ஐயோ அம்மா என்ன அழகா தூக்கி வச்சுப்பா, என்ன அழகா அம்மா மூட்டுவா, நான் கையில் அடிபட்டுருந்தா அடிபட்டுருந்தா குழந்தைக்கு சரியாயிடுன்னா இனிமேல் ஜாகிரதாருன்னு இதை தடவி கொடுப்பாளே, என்னை மடியில வச்சு அப்படி தாராட்டு பாடுவாளே, நான் சாப்பிட்டவொடனே என்னை தோளில் கொண்டு அப்படி தடவி கொடுப்பாள், ஏப்பம் விடுற வரைக்கும் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வாள், நான் முட்டாசனமாக வளர்றத கூட ரசிப்பாள், என் உடம்பு சுத்தமாக இருக்கிறது அவ்வளோ அக்கறையோடு இருப்பாள், அதாவது என் மேலே வெறுப்பே காட்டாத ஒரு அம்மா ஒழிஞ்சு போ அப்படின்னு தள்ளிட்டான். அப்போ அதுக்கு வேறு கதி இல்லாமல் ஐயோ எனக்கு அம்மா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எப்போவுமே பார்த்தோன்னா இந்த குழந்தைகளுக்கு அம்மா திட்டம் ரொம்ப கோபம் வரும், ஏன்னா அம்மானா அன்புமயம் அவ்வளோதான், அம்மானா அன்புமயம் வரும். அது அம்மா திட்டினாலோ அம்மா கோச்சினாலோ ஜீரணிக்காது. அதனால அரிசினத்தால் ஈன்றத்தால் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்து அவளே அருள் பண்ணணும் இல்லையா, அதை நினைச்சே அழும் குழவி. குழவினா குழந்தை. மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி. அதுவே போன்று இருந்தேனே. எப்படி அம்மா தள்ளிவிட்ட குழந்தை அம்மாவுடைய அனுகிரகத்துக்காக ஏங்கி அழுது அதை சம்பாதிக்கிறதுக்காக எல்லா பிரயத்தனமும் படுமோ, அது போலே துன்பத்திலே நீதான் காப்பாற்றணும். காப்பாற்றலேன்னா கூட உன்னை காப்பாற்ற வைக்கும்படியா நான் அழுவேன். அழுவேன் அம்மாழ்வார் சொல்ற அழுவன் தொழுவன் பாடி அலற்றுவன். அழுவேன்பா. கோவில போய் எது கை கூப்பிடும் அப்படின்னா, காப்பாத்தேன்டா கிருஷ்ணா, கிருப பண்ணேன்டா பிரபு அப்படின்னு கதறாளாம். எப்படி கோபிகைகள்லாம் இந்த கார்த்தியாயன விரதம் இருந்துட்டு யமுனையில தீர்த்தமாடுறான், பகவான் வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு போய் மரத்துல உட்கார்ந்துருக்கான் சீர்காட் அப்படின்னு பிருந்தாவனத்துல இன்னைக்கு இருக்கு. பகவான் எந்த மரத்து மேல உட்கார்ந்தான கோபிகளுடைய வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு அந்த மரம் இன்னைக்கு இருக்கு. அப்ப கோபிகள்லாம் பார்த்து பகவான் பரிகாசம் பண்ணு, கோபிகள்லாம் முதல்ல மிரட்டுறா கிருஷ்ணா வஸ்திரத்தை கொடுத்து விடுறாள்லாம் சொல்றான். ஒண்ணு நடக்கல. கடைசியில கண்ணன் சொல்றான், என்னிடத்துல சரணாகதி பண்ணால் தருவேன் அப்படின்றான். இப்ப வேற வழி இல்லாம இவன் தான், இவன் மேல தப்பு இல்லை, இவனாதான் அபகரிச்சுட்டு போயிட்டான். இவாளை வெக்கத்தை விடும்படியெல்லாம் பண்ணிட்டான். இவாளை நிர்வாணமா கரையேறி நிக்க வச்சுட்டான். தலைக்கு மேல கையை கூப்பிட்டு இவ காலில் விழ வச்சுட்டான். இவ்வளவும் பண்ணிட்டானோ எதுக்குறா அப்படின்னா, அவளுக்கு ராசக்கீடு ஆடுறதுக்கு ஒரு தகுதியை கொடுக்கறதுக்காக பண்ண. எப்படி அவனுடைய கிருபையை நினைச்சு கோபிகள் கைகூப்பி ஏங்கினாலோ, அது போல ஹே பிரபோ நீ எனக்கு ஏதாவது பண்ணல, எனக்கு ஏதானும் தரல, இல்லாட்டி எனக்கு துக்கத்தை கொடுத்தா கூட அது கூட எனக்கு நல்லதுதான். அப்ப நான் முன்னாடி கைகூப்பி நிற்பேன், அப்ப எனக்கு இன்னும் பெருசா நீ தருவேன் ஜாக்பாட். ஏதாவது உனக்கு கிடைக்கலன்னா இதை விட பெருசா சுவாமி தரம் நல்லா ஞாபகம். எனக்கு அது கிடைக்கலையே, அன்னைக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு வாழ்க்கை மாறி போயிருக்கும். எப்படி மாறி போயிருக்கும் தெரியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தில ரொம்ப ஆசையோட ஒரு வேலையா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு படிப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம், நடக்காம போயிருப்போம். ஒருவேளை அன்னைக்கு நடந்திருந்தா நம்ம நல்லா நல்லது நினைச்சிட்டு இருப்போம், கெடுதலா கூட மாறி இருக்கலாம். அதனாலதான் நடக்குது. இன்னைக்கு இருக்கிறது நல்ல நிலையில தான் பகவான் வச்சிருக்கான். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. அதனால ஆழ்வார் சொல்ற, உன்னுடைய அனுகிரகத்துக்காக காத்துருக்க தேவகி மாதா. ஆறு குழந்தைகளை இழந்துட்டாள கண் எதிர்க்க, மக்கள் தன் மக்கள் அறுவரையும் கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து பிறந்து நின்றாய் அப்படின்றா தெரியாது. அப்ப அத்தனையும் காத்து நிறடா கிடைச்சதுன்னா, பரம பாகவதத்தவன ஆதிசேஷன கர்ப்பத்தை சமக்கிற பாக்யம் கிடைச்சிடுச்சு. ஸ்வயம் பகவத் ஸ்வரூபமான கிருஷ்ணனே பகவான கர்ப்பத்தை சுமந்துட்டான் கர்ணவனு சொல்லும்போது. அப்ப அந்த ஆறு நஷ்டப்பட்டதும் கூட அவளுக்கு பரம லாபமாதான் இருந்தது. அதனால உன் கிருபைக்காக காத்துண்டு கடப்பேன். அதானே வேணும், அதானே வேணும் நமக்கு. பரதன் காத்துட்டு இருக்கா இல்லையா நந்தி கிராமத்துல, ராமன் 14 வருஷம் கழிச்சு வருவான்னு காத்துட்டு இருந்தான் இல்லையா. சீதா மாதா அசோக மனத்துல ராமன் கிருப பண்ணுவான்னு காத்துட்டு இருந்தா இல்லையா. அது போலே சுக்ரீவன் காத்துட்டு இருந்தா இல்லையா, எனக்கு ஒரு நாள் விடியும், என் வாழ்க்கைக்கும் வழி கிடைக்கும், என் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த காத்துட்டு இருக்கோம் பாருவோ, அதுவே நமக்கு விடுதலை கொடுக்கும். அதனால இந்த காத்துட்டு இருக்கணும். அதுக்கு நடுவில் புலம்பி டென்ஷன் ஆகி வருத்தப்பட்டு அழுது அடுத்ததாகிட்ட சொல்லி ஒன்றும் இன்னும் டென்ஷன் தான் ஜாஸ்தி. அழுதாலும் புலம்பினாலும் கண்ணன் கிட்ட புலம்பணும், அவன் பார்த்துப்பான்னு விட்டுடணும். எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான் அந்த காலத்தை பிரிவா சொல்லுவான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அப்படி இருந்துட்டு போயிடுவான். அப்ப சமாதானமா இருப்பான், அவன் கிருபா பண்ணுவான். அந்த நினைப்பே போதும், அந்த நினைப்பே போதும். காத்தால 8 மணிக்கு எழுந்து போன அலாரம் வைக்கிறோம்ல, எழுந்து போமா நிச்சயம் அலாரம்லாம் வைக்கிறோம். காத்தால 8 மணிக்கு எழுந்துக்கணும், 4:00 மணிக்கு போகணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஊருக்கு போகணும், ட்ரெஸ் எடுத்து என்னமோலாம் பண்றோம், பாருங்க ப்ரிப்பேர் பண்றோம். அது வரைக்கும் இருக்கப்படுமான்னு கேரண்டி இல்லை. அப்ப நம்ம இருப்போற ஒரு நம்பிக்கையே இவ்வளவு விஷயங்கள் நம்மளால பண்ண வைக்க முடியும். பகவான் இருக்கான், கிருபை பண்ணுவான் அப்படின்னா அது எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும். அதனாலதான் கோபிகைகள் வசதி, கிருஷ்ணன் திரும்பி வருவே நான் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் துவாரகைக்கு. திரும்பி வரவே இல்லை, திரும்ப பிருந்தாவனம் பக்கம் வரவே இல்லை. உத்தவர தூது அனுப்பினா அதுக்கப்புறம் ஒரு சூரிய கிரகண சமயத்துலதான் அழகா பாக்குறாரு, எப்பயுமே பார்க்கவே இல்லை. ஆனாலும் காத்துக்கா உத்காய தீனாம் அரவிந்த லோசனம் உத்தவர் கவனிக்கிறார். இப்படி ஒரு காலம் எழுந்து வரலாம் கிருஷ்ணலீலையே பாட்டு பாடுறாளாம். உத்தவருக்கு ஆச்சரியமா இருக்கிறதா, அது கிருஷ்ணன் பிரத்யட்சமா இருக்கிற மாதிரி பாடுறாளேன்னா, அவன் ஹிருதயத்தை விட்டு போகலையே, என் கண்ணு திருக்க விட்டு போனாலும் கூட ஹிருதயத்தை விட்டு அவனால போக முடியாது அப்படின்ற. அப்ப அவ காத்துட்டு இருந்தா இல்லையா, கடைசி வரைக்கும் பிருந்தாவனத்துக்கு வேற எந்த குறவுமே வரலையா, ஏண்டானா கிருஷ்ண ஸ்மரணை பூரணம். இப்ப அதே ஸ்மரணை நம்மாலேயும் முடியும். அப்ப அது போல காத்துட்டு ஆழ்வார் சொல்றார், ஒரு தாயுடைய கிருபைக்காக இயங்கக்கூடிய ஒரு குஞ்சு, ஒரு குழந்தை, அஜாத பட்சம் இவ மாதரம் ககாகா. ரொம்ப அழகா ருத்ராசுரன், ருத்ர பாகவதர்னு சொல்லணும், அசுரன் சொல்லப்படாது. இந்திரனோட யுத்தம் பண்ற சமயத்தை சொல்ற, அஜாத பட்சம் இவ மாதரம் ககாகா. எப்படி ஒரு தாய் பறவை, ரொம்ப ஆச்சரியம், இந்த பறவைகளுக்கு தான் இருக்க நம்பிக்கை நமக்கு இல்லை. நீங்க எல்லாம் கிரீச்சில் விட்டுட்டு போறா குழந்தைகளை, இந்த பட்சிகள்லாம் பாருங்க கூட்டில் விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும், தாயும் பறந்து போயிடும் தந்தையும் பறந்து போயிடும், உலகமே தெரியாது பாவம். அந்த சமயத்தில் மூட்டையை விட்டு வெளில வரும்போதே தாய் தந்த பக்கத்தில் இருக்க மாட்டான், அது பாடு பண்ணுறது வெளில வந்து குஞ்சு உட்காந்துக்கும். இதுக்கு அந்த உலகமே என்னடானா அதோட கூடு தான், அது கீழே இறங்கினா என்னாகும், மேலே பாம்பு இருக்கா, இந்த மரத்தை யாராவது வெட்டுறாளா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எல்லா பக்கமும் கட்டிகிட்டே இருக்கும், ஏன்னா எங்கள் அம்மா எங்கன்றா வருவேன் எனக்கு சோறு கொடுப்பா அப்படின்னு. இந்த பட்சிகள் எப்படியும் போயிட்டு வரும், குழந்தைகள் எப்படி அண்ணம் கொடுக்கும் திரும்பி போகும். இந்த குழந்தைகளோட அம்மா அப்பா எப்போ இருப்பானா, சாயங்காலம் 6 மணி, அடுத்த நாள் 6 மணி, 12 மணி 6 மணி மட்டும் தான் இருப்பான். அப்புறம் காத்தால அண்ணன் தேடிந்து போயிடுவான். அது குழந்தைகள் சீக்கிரமா வேற கிளம்பி போகும். பட்சி போய் எங்க ஆகாரம் கிடைக்கிறதோ அதை போய் எடுத்துட்டு வாயில வச்சு மசிச்சுண்டு இந்த காக்காலாம் பார்த்துட்டு வச்சுடுவோம். உங்களுக்கு அதுக்குமே 2 தொண்டை, நமக்குலாம் 1 தொண்டை தானே, உள்ள போய் எடுக்கும், அது இங்கே வச்சுக்கோம், அதுக்கப்புறம் வெளில எடுக்கும். பகவான் என்னதான் சிருஷ்டிச்சிருக்கான் பாருங்க, அதை கொண்டு வந்து குழந்தைக்கு அப்படியே மகிழ்ச்சி ஊற்று. அதுவும் இந்த கழுகு, கருடன், பருந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள்லாம் மலை உச்சியில் கொண்டு போய் கூடு கட்டும், யாரும் நெருங்கவே முடியாது. அதுவும் இந்த மரங்கொத்தி பறவை, குத்தைக்கள், அதெல்லாம் ஓட்ட போட உள்ளே வச்சுருக்கோம். அம்மாவா உள்ள போய் கிருபை பண்ணால் தான் உண்டு, அது பாட்டுக்கு நம்பிக்கையோடு காத்துட்டுருக்கோம் பாருங்கள். அப்போ அது போல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், எங்கள் அம்மா வந்து கிருபை பண்ணுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுபோல என் சுவாமி எனக்கு கிருபை பண்ணுவான், எங்கே இருந்தாலும் கிருபை பண்ணுவான். பத்ராசில ராமதாசன் இருண்ட சிறையில், கோல்கொண்டா சிறையில் கொண்டு வச்சுட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. நல்லா பெற்றா, ஆனாலும் காரணம் என்பது ராமச்சந்திரமூர்த்தி தானே, 12 வருஷம் அவர் பாட்டு கீர்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்காவது நாள் என் ராமன் கிருபை பண்ணுவான், இன்னைக்காவது நாள் கிருபை பண்ணுவான், பண்ணிட்டானே பகவான். 12 வருஷம் பண்ணலையே அப்படின்னா, 12 வருஷமும் கிருபை தான். ராம கீர்த்தனை பாடினார் பாருங்க, ராமாயணத்தை நினைச்சு 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 ஏகாந்தமா 24 மணி நேரம், 24/7, 365 days, கம்ப்ளீட்டா ராமாயண ஸ்மரணம், ஏகாந்தமா ராமஸ்மரணையை தவிர ஒண்ணும் இல்லை. இப்ப நமக்கு அது இருக்க முடியறதா சொல்லுங்க, தாத்தாலும் 6 மணி இருந்தாங்க, இன்னும் பேப்பர் காரம் வரல, ஏன் இன்னும் பால் காரம் வரல, அடுத்து அதோட டென்ஷன், அடுத்த அந்த கதவை தட்டி சாவி கொடுப்பாள், இன்னும் ஏன் தரலாம், ஆனால் தரலையே நிம்மதியாக இருக்க வேண்டியதான், அதுக்கு ஒரு டென்ஷன். உடனே கதவை பெல் அடிச்சு, என்ன நீங்கள் சாவி தரல, ஆஃபீஸ் லீவா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையை கொடுத்துட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்கு பாருங்கோ, பத்திட்டு வருது எங்களுக்குலாம் வச்சு வாங்கலாமா கோபம் வருது. ஏதோ அவ வாழ்க்கைக்குரிய விஷயங்களில் ஒரு டென்ஷன் எடுத்துட்டா ஞானம், எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன். இது சில பேர் போர் அடிக்கிற மாசத்துல பாத்துட்டு இருப்பா, அத்தனை மணிக்கு டெய்லி 2-3 பேர் போவான், இன்னைக்கு நான் அவளை காணவே இல்லையே, தாத்தா டெய்லி வாக்குறது போயிட்டு ஆடுவோம், அவர் எங்கேயோ பையனாத்தி போயிருப்பாங்களா, மேலேயே அனுப்பிச்சுடுவா. என்னெல்லாம் கஷ்டம் பாருங்க மனுஷாலோட பாடு, ஒண்ணுமே இதெல்லாம் இதே கொண்டு சிறையில தெளிவா வச்சுக்கோங்க, யார் வந்தா யார் போனா, நம்ம மனுஷா இருக்கா, நம்ம இருக்க மட்டும் கன்ஃபார்மா தெரியும், சிறையில இருந்தோம்னா நான் இருக்கேன்பா இன்னைக்கு உசுரோட இவ்வளவுதான் தெரியும். அப்ப அந்த 12 வருஷமும் ராமஸ்மரண ராம தியானம் அதிலேயே இருந்தா, 12 வருஷம் சின்ன ஒரு ஓட்டை தான் போட்டிருக்கான், லேசாக ஒரு வெளிச்சம் வர்றது, காற்று வர்றது, சுவாசிக்கிறது, அதுக்கு மேல அது ஒண்ணுமே கிடையாது, வெளி உலக தொடர்பே கிடையாது. அதுக்கே அவருக்கு ஒரு நம்பிக்கை வைக்க முடியும்னா, நமக்கெல்லாம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கா சுவாமி, அதை கொண்டு ஜெயில் அவருள்ள ஜெயில் அடைச்சா ஒழுங்கா வருவோமோ தெரியல, பிரகலாதனுக்கு எவ்வளவு டென்ஷன். ஆனா குழந்தை ஒரு நாள் கூட முகத்துல ஒரு துக்கமோ ஒரு கோபமோ ஒரு பயமோ ஒரு அழுகியோ இல்லை, நம்ம அழாத நாளே கிடையாது, புலம்பாத தினமே கிடையாது, நல்ல நாளோ கெட்ட நாளோ பர்த்டேவோ வெட்டிங் டேவோ தீபாவளியோ பொங்கலோ எதுவாக இருந்தாலும் எதான வாழ்க்கை ஒரு நாள் டெய்லி இன்று நான் கிளம்பவில்லைன்னு ஒரு நாள் நீங்கள் எழுதிருக்கோம் நிஜமாகவே சேரிக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், நம்பிக்கை வந்து பகவானிடத்தில் பூரணமான நம்பிக்கை. கிருபை பண்ணுவான், அதான் கேட்டால் கூட என் தொடர்பு பண்ணுவான் அப்படி சொல்லணும், பண்ணுவான் பண்ணணும், ஏன் பண்ணலான்னு தெரியல, அப்படி சுருதி இறங்கப்படாது பண்ணுவார். அவ்வளோதான் பரதன் கிட்ட கேட்குறா சிவன் ராமனோட வந்தே தீருவார் அப்படின்னு பரதன். அந்த நம்பிக்கை தீர்மானமான நம்பிக்கை. அருகினத்தால் இன்ற தாய் அகற்றினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. அடுத்த பாசனம் சொல்றார், கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திடின் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் விண்தோய் மதில் புடைசூழ் விற்றுதக்கோ தம்மா நீ கொண்டாளாயாகினும் உன் குறைகளே கூறுவனேன். ஆச்சரியமா சொல்றார் அடுத்த பாசனம், ஒரு மோசமான கணவன், உலகத்துல எல்லா விதமான பாவங்களையும் பண்ணக்கூடிய ஒருத்தன், மறந்து கூட நல்லது செய்யாத ஒருத்தன், அவனாலே அவமானம்தான் கல்யாணம் பண்றதுக்கான ஒழிய அவனாலே சரீரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மனசுக்கும் பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லை. அதாவது அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு கல்யாணமானவள், அவ்வளோதான், இதுக்கு மேலே வேற ஒரு பிரயோஜனம் அவனாலே இல்லை. ஊரெல்லாம் அவனை பார்த்து கேவலமாக பேசுறது, கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடில் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல். அவனையே கதீன கிடக்கிற அந்த குலமகள் போல், பதிவிரதை போலே, பதிவிரத சரியா ராவணன் மண்டோதரி, மண்டோதரிக்கு ராவணனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவ காது கூட அத்தனை பேரும் சாபம் கொடுக்குறான் ராவணனுக்கு, அத்தனை பேரும் கூட பிறந்த தம்பி விபீஷணன்லேருந்து ராவணனுடைய சொந்தக்கார முதற்கொண்டு அத்தனை பேருமே. அந்த ராம ராவண யுத்தம் நடக்கிறது பாருங்க, அப்பெல்லாம் நிறைய அசுரெல்லாம் புலம்பலாம், இந்த பிரபாதி ராவணன் போய் புலஞ்சா தேவரையேன்றா. மண்டோதரி இத்தனையும் கேட்டு இருக்கா காதுபடணும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது பெரிய வழி அது. அவனால பெருமை இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு இருக்கார் அப்படின்னா பரவாயில்ல, இவன் போய் தொலைஞ்சாதான் லங்கை நன்னா இருக்கும்னு அவ காதுபட சொல்றா, பெரிய நஷ்டம் அவளுக்கு தான். அதை கேட்டு இருக்கா, கண்டார் இகழ்மனவே காதலண்டான் செய்தியிலும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போ. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. திருக்கோள பெண்பிள்ள ரகசியத்துல பெண்பிள்ள சொல்றான், ராவணன் விழுந்து கிடக்கிறான் போயாசு உசிறு, அவ கூட கதறாள், ஐயோ நான் அன்னைக்கே சொன்னேனே ராமன் தெய்வம்னு சொன்னேனே, அன்னைக்கு நீ இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை அவ்வளோ அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேளே, உங்களுக்கு என்ன போகிற வயசான்றா ராவணனை பார்த்து, இருக்க வேண்டிய வயசா, அசையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசாயிடுது அப்படின்னு ஓன்னு புலம்புறாள். அதனாலதான் காத்தால எழுந்து தியானம் பண்ண வேண்டிய பத்திவரதைகள்ல மண்டோதரி ஒருத்தியானுட்டா, சரியா ராவண பத்திரின்னு விழுந்து அவளையும் தானே ஓரம் தரணும், தரலையா ஏண்டாண்ணா இப்படி இருக்கா அவள், அவன் மோசமானவன் தான் ஆனா அவன் நல்லவன் தான். அந்த மாதிரி கண்டா இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல். எப்படி அந்த பதிவரத பதியே கதியின கிடப்பாளோ அதுபோல விந்தோய் மதில் புடைய விற்றுவக்கோட்டு அம்மா வானத்தை முற்றிட்டு நிற்கும்படியான மதில்களாம். செவரே அப்படி இருக்கும்னா வீடு எல்லாம் அப்படி இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க, விண்தோய் மதில் புடைசூழ் செவரே மேகத்தை அடிக்கும் அப்படின்னா அப்ப மாளிகை எவ்வளவு பெருசிருந்தா செவரோட பெருசு வச்சிருப்பா, வீடு தூண்டு சூழ பெருசு யாரும் கட்ட மாட்டான். விண்தோய் மதில் புடைசூழ் விற்றுவக்கோட்டு அம்மா நீ கொண்டு ஆளாயாகிடும், நீதான் என்னை பார்த்து கைபிடிச்சு கூப்பிட்டு வேண்டியதெல்லாம் பண்ணி தரணும். ஒரு பர்த்தா எப்படி பத்தி விடுறதை பாது பாது பண்ணி தரணுமோ அது போல நீ தான் பண்ணணும். ஒருவேளை நீ பண்ணல அப்படின்றதுக்காக டைவர்ஸ் கொடுத்து போக முடியுமா, இந்த அந்த காலத்து பசங்க பண்றது, நீ கொண்டு ஆளாயாகினும் உன் குறைகளே கூறுவன், உன்னுடைய அழகான சதங்கை சலங்கையெல்லாம் சப்திக்கும்படியான திருவடியே கதின்னு கடப்பேன், உன் குறைகளே கூறுவதே. அதுதான் எனக்கு கதிப்பா தரங்கி நான் போமாட்டேன். என்ன அர்த்தம்னா, உன் தலையெழுத்து நீயா உன்னை மாத்தின்னு எனக்கு கிருபை பண்ணு. வாழ்வார நான் சரியில்லை, நீ சரியில்லை, அதான் அர்த்தம். நான் நல்லா கொண்டாடி நீ மோசமான புருஷன், நான் நல்ல குழந்தை நீ நல்ல அம்மாவா நடந்துக்கும். பகவான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற, அதாவது அகம்பாவம் இல்லை உரிமை. ஆனால் நீ சரி பண்ணு, எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, எனக்கு ஹக்கு இல்லை, நீ தானே பண்ணணும், நான் இறங்க போவேன், இறங்கி போக மாட்டேன், ஏன் போகக்கூடாது, போக வேண்டிதானே அப்படின்னு ரோஷத்தில் பகவான். போக வேண்டிதானேண்ணா, நான் பாட்டி போயிடுவேன், அவமானம் உனக்கு தான். எவ்வளோ நாள் நான் பாட்டி கிருஷ்ணாராமா கோவிந்தான் எல்லாரும் கிருஷ்ணபக்தி நல்லவன் நினச்சிட்டான், இப்போ நான் வேலை மாறினே வச்சுக்கேன், உனக்கு அவமா. இப்போ கூட ஓம் பெருமை கெட்டுப்பாடப்படாதேன்னு வாயை புத்திருந்திருக்கு அப்படின்ற பகவான். பகவான் அசந்து பார்க்குறார், இப்படிலாம் கூட அவள் பிளாக்மெயில் பண்ணுவாளா? பிளாக்மெயில் பண்ணுற ஒரு நியாயம் காரணம் வேண்டாமான்னு அதையும் தாண்டி ஒரு பிளாக்மெயில் பண்ணுறா பகவான. அழகா குலசேகர ஆழ்வா ஜோரா பண்ணுறா. கண்டார் இகழ்வனவே காதலண்டான் செய்தினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் இன்தோய் மதில் புடை சூழ் விற்றுவர் கோட்டம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவன். தாயும் செய்யும் சொன்னார், மனைவியும் கணவனும் சொன்னார், அடுத்த பாசனம் சொன்னார். மீன் நோக்கும் நீள்பயல் சூழ் விற்றுவர் கோட்டம்மா என் பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திவினும் சார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேனே. ரொம்ப அழகா அடுத்தது, ஒரு நல்ல ராஜாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரஜை, இல்லாடி ஒரு கெட்ட ராஜாவிடத்துல மாட்டின்னு ஒரு பிரஜை. தேசம் நல்ல தேசமா இருக்கு, எல்லாம் இருக்கா, ராஜாங்கம் பண்றவா சரியில்லை அப்படின்னா பிரஜைகளுக்கு சந்தோஷம் இல்லை. அத உதாரணமா சொல்லி குலசேகர் ஆழ்வா ஜோரா சொல்றாரு. என்னன்னா, இவர் ரொம்ப நல்ல ராஜா, இவர் கெட்ட ராஜா இல்லை, நல்ல ராஜா. அவர் கெட்ட ராஜா இந்த மாட்டின் பிரஜையை பத்தி நினைச்சிட்டு வருத்தப்பட்டு சொல்றார். மீன் நோக்கும் நீள் வயல் சூழ் விற்றுவ கோட்டம்மா. இந்த மீன்கள்லாம் கூட கடல் தண்ணி வத்தி போயிடுதுன்னா கவலைப்பட வேண்டாம், திருவித்துவ கோடு போயிடலாம், அங்கே ஜலம் நிறைய இருக்கும். அந்த வயல், அது வயல்லையாம், அத்தடல வயல்லையும் அவ்வளவு ஜலம் இருக்கும், அதில் விளையாடி வாழ்ந்து விடலாம் சொல்லி. மீன் நோக்கும் நீள் வயல் சூழ் விற்றுவ கோட்டம்மா நீ என்பால் நோக்காயாகிடும், நீ வந்து ஒருவேளை என்னை பார்க்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே இல்லை, அழுதாலும் என் அழுகைக்கு ஒரு விலை இல்லை, நான் புலம்பினாலும் என் புலம்பலும் காதில் விழறதா நீச்ச விடா இல்லை, நான் ஊமையான்னு தெரியல, இவ்வளோ கதறேன் இவ்வளோ புலம்புறேன், ஏதான காதில் விழறதா உனக்கு கல் மாதிரி நிற்கிறியே அப்படின்னு நான் அவ்வளோ கத்தினா கூட கண்டுக்காம அசராம இருக்காது. சுவாமி ரொம்ப சமத்து, நம்மளெல்லாம் யாராவது பக்கத்தில் பார்க்கலாம் எமோஷனலாக திட்டினா வச்சுக்கோங்களா, சண்டை போட்டு தான் மறு வேலை பார்ப்போம். அறிவு இருக்காங்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டேன் அப்படியே அவர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சண்டை போட்டு நமக்கும் அறிவில்லை அவளுக்கும் அறிவில்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் கோவிலில் போய் ஒரு மணி நேரம் திட்டுங்கள பெருமாளர் அசராம நிற்பார். ஏன்னா சுசுபாலன் திட்டுறான் சுக்கியமாக, அது கூட அவன் அம்மா பண்ண பொறுத்து தான். என் பிள்ளை எவ்வளோ திட்டினாலும் பொறுத்து கூடான ஒரு வார்த்தை, அதுதான் சமயத்தில் ரொம்ப புத்தி சாதுரியமாக கேட்குற மாதிரி உளறி கொடுத்தோம். அதனால ஆண்டா சமத்தா சொல்லிட்டா ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவன். சிசுபாலன் அம்மா நினச்சா நூறு திட்டு திட்டுற வரைக்கும் பொறுத்து கூடா கிருஷ்ணான்னுட்டான். அவளுக்கு தெரியாது எமோஷனான ஆயிரம் திட்டு திட்டுவோம்னு. பகவான் சொன்னா சரிம்மா, அவன் நினச்சா அத்தை பிள்ள மாமா பிள்ளை ரொம்ப ரொம்ப நெருங்கினவா தானே, அப்போ வெளியே ஒன்று சண்டையெல்லாம் வரா, வந்து கொடுத்தனா வெட்டு குத்துதான், பங்காளி பங்காளி சண்டை வந்து கொடுத்தனா புரிஞ்சு போச்சு. திருநெல்வேலி பக்கம்லாம் அதுக்காகவே சொந்தக்காரில் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிருப்பான், எப்போ கத்தியை தூக்குவான் எதுக்கு தூக்குவானே தெரியாது நாட்டில், அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இவன் நினச்சுட்டா பெரிய சண்டையெல்லாம் வரப்போறேன்னா, அதுக்குமே அந்த அத்தை பசங்க மாமா பசங்கன்னா அந்த பந்தம் ஜாஸ்தி, உரிமையும் ஜாஸ்தி, பம்பும் ஜாஸ்தி, ரெண்டுமே உண்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவா ரெண்டு பேரும் எடுக்காம ஒரு திட்டு திட்டமாட்டான் நினச்சுட்டான். ஆனால் அழகாக அந்த யாகம் பண்ணுறாரு பாருங்கள், தர்மர் அழகாக யாகம் பண்ணும் பொழுது அக்ர பூஜை முதல் மரியாதைன்னு வரும் பொழுது என்னமோ தெரியல, அன்னைக்கு சிசுபாலனுக்கு கோபம் தாங்க முடியாது, திட்டிகிட்டே இருக்கலாம். பகவான் பார்த்தான், கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஒன்று ரெண்டு திட்டு போய் அழகாக கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாளா, நம்மளும் கூட கத்துவோம் ஆய் மூடு அப்படின்னா சொல்லுவோம். பகவானா ஒன்று அறிவு இருக்கா ரெண்டு, அப்புறம் முட்டா பயிலே மூணு, திருட்டு பயிலே நாலு, பொம்பளை பிள்ளை அழகான அஞ்சு, கண்டர் தலைவன் ஆறு அறிவே இல்லாத எல்லாம் அழகா ஆன் பண்றான். தர்மர் பாக்குறா, அர்ஜுனன் பாக்குறான், பீஷ்மர் பாக்குறா, எல்லாருக்கும் போவருது. மாட்டுக்கார மாதிரி உட்காந்து எண்ணிட்டு இருக்காங்க, மாடுகள்லாம் கணக்கு எல்லாம் எண்ணிட்டு இருக்கான். ஆனா நாட்டை திட்டுறத போய் எண்ணுவாளம் நெல்லாம் அழப்பா, லாபம் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி நம்மள திட்டுறத உட்காந்து எண்ணுவோமா? நமக்கு பொறுக்கவே முடியாது. பகவான் அழக சுகமா எண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், என் பால் நோக்காய ஆகியம் கவலையே படாம அவர் பாட்டுக்கு கிடக்கிறார் அசராம. அவ்வளவு அழகானவனா சேர்ப்பா நீ, என் பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிய வேற எங்க போக முடியும் சொல்லு. எனக்கு வேற கதி இல்லை, நீ என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு ஒரு வேலையே இல்லை, ஆனாலும் நான் எங்க போவேன்? சமயத்தில் வேலைக்காரன் ஒழுங்காக வரமாட்டான், நமக்கு இன்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வரமாட்டான். பாரதியாரே சொல்றாரு, இன்னைக்கு வீட்டில் ஆள் நிறைய வருவோம் அன்னைக்கு தான் லீவு போடுவான், என்னைக்கு நமக்கு ஒத்தாசைக்கு வேணுமோ அன்னைக்கு தான் உபதிரவம் பண்ணுவான். அப்பதான் சொல்ல எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் அப்படின்னு. வேலைக்கு அடுத்த வந்தால் கோச்சுப்போம், அவளை கண்டுக்க மாட்டோம், பெருசா பேச மாட்டோம், நமக்கு அவ்வளவு தைரியம் இல்லை வச்சுக்கோங்க. பரவாயில்லாம நீங்கள் உங்க வந்துருமா, ரெண்டு எக்ஸ்ட்ரா காஃபியை கொடுத்து, அதை மீந்து போன சாம்பாரை கொடுத்து, ஒரு நாலு பழத்தை கொடுத்து, கல் கரெக்டா வந்து நான் தெரிஞ்சதா அப்படின்னா சொல்லுவோம். சில பேருக்கு தைரியம் உண்டு, கண்டுக்காம இருப்பான். அப்ப கூட அவாட்டுக்கு தன் வேலையை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? அது போல என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலே, எனக்கு வேற பற்றுதல் இல்லையப்பா. சில சமயத்தில் ஆட்டுக்கார சண்டை போட்டுவார், பேச மாட்டார், ஆனால் மனைவி ஆத சமைச்சல்லாம் வைக்கணும், இல்லாட்டி சண்டை ஜாஸ்தியாக போகுது. கரெக்டாக சமைச்சல்லாம் வச்சிடணும், அந்த டைம் சாப்பாடெல்லாம் போடாமல் பேச மட்டும் மாட்டார். அப்படின்னு சாப்பிடணும், ரோஷமாக சாப்பிடவே கூடாது, ஒன்றும் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னா அதெல்லாம் நம்ம மாமாக்கள் ரோஷமாக விடணும். என் வரைக்கும் எனக்கே தெரியும் இவ்வளோதான் ரோஷம். அப்போ ஆனாலும் அந்த மனைவி பண்ணிட்டு இருக்காது, அதுபோல் உன் பற்றல்லால் பற்றிலே, எனக்கு வேற கதி இல்லை, உன் பற்றல்லால் பற்றிலே தான் நோக்காது எத்துயர் செய்தினும் சார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேன். ஒரு ராஜா இருக்கான், சரியாவே இல்லை, மகா மோசமானவனா இருக்கான், ஆனா சரி அப்படின்னு சொல்லி பொறுத்துண்டு 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 வாழ்வோம் இல்லையா ஒரு பிரஜை. அதுபோலே ஈராக்லாம் பாருங்க, சோமாலியாலாம் பாருங்க, ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் பாருங்க, எவ்வளோ பாடுபடுறான். இன்னைக்காக ஒரு நாள் மாறும் அப்படியே அங்கேயே இருந்து பழகிட்ட வழியிலலாம் வர முடியல, வாழ் பாஸ்போர்ட் இல்லை, வீசா இல்லை, வெளில வர முடியல, நிறைய கஷ்டங்கள் பட்டுன்னு இருக்கா, இதையே வாழ்ந்து வாழ்ந்து பழகி போயிட்டா இல்லையா? ஆனால் ஒரு நாள் விடியும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதுபோல பிரபோ, இன்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜாவுடைய மனசு மாறி அவனே நன்மை செய்வான் அல்லவா, அதுபோல ஒரு நாள் உன் மனசுல கருணை வந்து நீ எனக்கு கிருப பண்ணுவாயின்னு நான் காத்துட்டு இருப்பேன், நீ எனக்கு கிருப பண்ணுவாய் அப்படின்னு நான் காத்துட்டு இருப்பேன். ருக்மிணி பிராட்டி கருதாசி எழுதிட்டு காத்துட்டு இருந்தா இல்லையா, கண்ணன் வருவான் கிருப பண்ணுவான், ஆண்டாள் காத்துட்டு இருந்தா இல்லையா, பாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்துன்னு சொப்பனமெல்லாம் கண்டுவிட்டான். ஆனா பிரத்யக்ஷத்துல கல்யாணம் நடக்க வழியே காணும், ஆனால் ஆண்டாள் காத்துட்டு இருந்தா இல்லையா பிரகல்லாதம். அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், ஒன்றுமே பண்ணலை, நாராயண 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 நாராயணன் ஜெபிச்சுட்டு இருந்தான், ஒரு நாள் நாராயணன் கிருபை பண்ணுவான்னு காத்துட்டு இருந்தான் இல்லையா? அது போலே நான் காத்துட்டு இருப்பேன். சரி நாராயணா, சரி பிரபோ, ஏ திருவெத்துவ கோடு பிரபோ, எனக்கு நீ கிருபை பண்ணுவ அப்படின்னு நான் காத்துட்டு இருப்பேன். பிரம்மாவுடைய கிருபைக்கு எங்கள் குழந்தை போல, கணவனுடைய அருளுக்காக எங்கிற ஒரு மனைவி போல, ராஜனுடைய கருணைக்காக எங்கள் பிரஜை போல நான் உனக்காக காத்தேன். அடுத்த பாசனம் சொல்ற, வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் விச்சுவோட்டம்மா நீ ஆளா உணர்வருளே பார்ப்பன் அடியேனே. ஒரு டாக்டர் மேல என்ன ஒரு காதல் இருக்கு நமக்கு, பக்கத்து தெருவில் கோவில் இருக்கும், கூப்பிடுற தூரத்தில் இருப்பார் பகவான், போகிறதுக்கு டைமே இல்லை, காத்தாலேந்து ஓய்வு ஓச்சல் இல்லாத வேலை, நானும் போகணும் போகணும் நினைக்கிறேன், என்னமோ தெரியல, பகவான் வெளியே விட மாட்டேங்கிறாங்க, என்னமோ ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ஆற்ற விட்டு இறங்காத மாதிரி மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து வேறு கூப்பிடுவா, நீங்கள் வரவே இல்லையே, இல்லை வரணும் ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது பாருங்க, உடம்பே முடியலை, மழையாக பெய்யும், மழையாக பெய்யுறது, நம்ம ஊரில் மழை வரதே அதிசயமாக இருக்குது, ஐயா வெயில் வீலா அடிக்கிறது, இன்னைக்காவது நாளா இல்லை பால் காரம் வருவான், நீ கரண்ட் கட்டாரு 9 மணிக்கு தண்ணி வரும் பிடிக்க பாம்பேல காரணம் சொல்றதுக்காக கேட்க நான் கடகடம் வச்சு போடுவோம். நானும் வந்தனாலே கேட்டுருக்கேன் 12 வருஷமா காரணம் சொல்றதுல மகா கிட்டிக்காரன் பாம்பேக்காரர் தான் ஃபஸ்ட் கிளாஸா காரணம் சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி இருக்க வச்சுக்கோங்க, அப்ப கரண்ட் போயிடும்பா, அப்பதான் பால் காரம் வருவான்வா, அப்பதான் வந்து ஞானம் சொல்லுவா, தண்ணி வரும் பிடிச்சு வைக்கணும்வா, அப்புறம் வெள்ளிக்கிழமைவா ஞானம் சொல்லிட்டு இருப்பா வச்சுக்கோங்களேன். அத்தனையும் சொல்லுவா, இல்ல ஏதாவது சொன்னா இல்ல நீ கணபதி விசர்ஜன் வெளியே போக முடியாதுன்றவா. நம்ம ஊர்ல ஒண்ணு கணபதி விசர்ஜன் ஒண்ணும் தெரியறதே இல்லை, ஏதோ தாதர்ல இருக்கலாம் மாட்டுங்க இருக்கா சொன்னா நியாயம் தான். தோம்பிலி பக்கம்னா அவர் கணபதி இருக்காரான்னு கூட தெரியாது, அந்த மாதிரிதான் சாமாத்தியமே இருக்கு. கேட்டா கணபதி விசர்ஜன் பாருங்க இறங்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம், அந்த காரணமே இல்லை. ஆனா உடம்புக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வைத்தியன் வீட்டுல போய் தவமா தவங்கிறப்போம், 10 வாட்டி போன் பண்ணுவோம், 5 தடவை நிறையா நடப்போம், 6 மணிக்கு அவ கிளினிக்கை திறக்க போறோம், 5:30 வாசல போய் நிற்போம், கொசுக்கட்டில போய் தேவையான உட்கார்ந்துட்டு இருப்போம், ஃபர்ஸ்ட் ஆளா டோக்கன் வாங்கிடணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு பிரமாணம் அது. ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, உள்ளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, என்னமோ பெரிய பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி. அதுலயும் டாக்டர் அவர்கிட்ட வந்துட்டு அவர் பார்த்துட்டோம்னா அதுலயே பாதி வியாதி சரியா போயிடும், மருந்து வாங்குறதா அடுத்த விஷயம். அப்ப அந்த வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் அவர் பயமுறுத்துவார். சில இதெல்லாம் சொல்லிட்டு இது பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு MRI ஸ்கேன் பண்ணிடுவோம், கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிடுவோம், அப்படி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறத்துக்கு தெரியும் மனசு தான் தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவங்க ஒன்று நீங்கள் பயப்படவே வேண்டாம், எல்லாம் நார்மல். ஆனால் நார்மலுக்கு நம்ம கொடுத்தவளை 20,000 ரூபாய் ஸ்கேனு அது இதுன்னு அதுலேயே பாதி வியாதி வந்துடுச்சு, இன்னும் இருந்த வியாதி ஜாஸ்தியாகி இது கொஞ்சம் ஜாஸ்தியாகி அப்புறமா அம்மா சொல்லுவோம் எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கா என்ன போகிறதோ தெரியல, அன்னைக்கு தான் சுவாமி எல்லாம் கம்பு அப்பா பகவானே எம்ஆர்எஸ் ஸ்கேனில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஸ்கேனில் ஒன்றுமே இல்லைன்னா டாக்டர் டென்ஷன் ஆகிடுவார், ஸ்கேனில் பிரச்சனை இருக்கப்படாதுண்ணா, ஸ்கேனில் ஒன்றுமே இருக்கப்படாது, இல்லை டயபெட்டிஸ்க்கு சுகர் பிளட் டெஸ்ட் பண்ணுவான் அன்னைக்கு அந்த 2 நாளைக்கு அவன் வாயை கட்டுவா பாருங்கோ, எதை கொடுத்தாலும் வேண்டாம், சுவாமி கொடுத்தாலும் கூட இல்லை பரவாயில்ல வேண்டாம், எதுக்குறான்னா அந்த பிபியும் அந்த இது மாதிரி சிம்பிளாக இருக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு அழகா கட்டி அப்பாடா எல்லாம் நார்மல் அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாள், டாக்டர்கிட்ட போய் சொல்லணும் சந்தோஷம். அப்ப அந்த டாக்டரிடத்துல அவ்வளவு ஒரு அபிமானம், தெய்வத்துக்கு சமானமா, இன்னைக்கும் ஊரெல்லாம் பார்த்தோம்னா தெய்வத்துக்கு சமானமா தான் டாக்டர் வச்சிருப்போம். இப்ப வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் வித்துவ கோட்டம்மா மாயத்தால் நீளா துயர் தரினும் ஆளால் உணவருளே பார்ப்பன் அடியே. எனக்கு வேற கட்டி இல்லைப்பா, எப்படி அந்த வைத்தியன் வாயை கட்டுங்கோன்றார், மருந்து போட்டுக்கோங்கன்றார், கரெக்டா செக் பண்ணிக்கோங்கன்றார், கொஞ்சம் வலிச்சிருந்தா உடனே வந்து சொல்லுங்கன்றார், அதாவது வைத்தியம் வேண்டும் கூட நிம்மதியா இருக்க முடியறதில்லை, அப்பப்போ போய் பார்க்க வேண்டியிருக்கு, பூசு பூசா வியாதி பேர் சொல்றான், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது, முன்னாடிலாம் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போவோம், ஏதோ 4-5 கலர் மாத்திரையை கொடுப்பா சாப்பிட்டு போயிருக்கும், இப்பெல்லாம் அதில் வேலை ஸ்பெஷலிஸ்ட்டுங்களா, அதுக்கு அந்த பேரே நம்ம வாயில் நுழைய மாட்டேங்கிறது, அவர் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருப்பார், இத்தனை நேரத்துக்கு மட்டும்தான் வருவார், அதுக்கு ஃபீஸ் விடும், சில ஹாஸ்பிட்டலாம் போனால் முதல்ல ஃபீஸ் கட்டினா டாக்டர் உள்ளே பார்க்க விடுவார், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் போனோம்னா ஃபீஸ் கட்டினா தான் டாக்டரே பார்க்க விடுவார், டாக்டரை பார்த்துருந்து ஃபீஸ் கட்டுற கதையெல்லாம் இருக்குது. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டும் அந்த சரீரம் கொஞ்சம் சுமாராக ஆயிடுது அப்படின்னா வாழால் அடுத்த சொல்லும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போலே. அப்ப அவனுக்கு ஒரு காதல் இருக்கு இல்லையா, அந்த நோயாளிக்கு வைத்தியன் மேல. அப்ப எனக்கு உன் மேல ஒரு காதல் இருக்காதா, நான் காதல் இருப்பேன் வைத்தியனுடைய அனுகிரகத்துக்காக காத்துருக்க நோயாளி போலே, நீ எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கிருபைக்காக நான் காத்துருப்பேன், நீ மாயத்தால் நீளா துயர் தரியும் வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரகன்ற சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வைத்தியர், அவர் வரும்போதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தான் அவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்வார், வைத்தியராஜ நமஸ்துபியம் அப்படின்னார், ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஏ நாயி நீ என்னை பார்த்து வைத்தியராஜன் சொல்லிட்டியே நமஸ்துபியம் நமஸ்காரம் சொல்லிட்டியேன்னு சைத்தன்ய குறும்பு ஜாஸ்தி, அடுத்து பின்னாடியே சொல்றார் யமராஜ சகோதரக, யமராஜனுக்கு சகோதரன் நீதாண்டா, யமராஜனுடைய நேரடி ஏஜென்ட் யார் அப்படின்னா கலியுகத்துல வைத்தியராஜன் தான். அதுக்கப்புறம் சொல்றார் யமனாவது உசுரை மட்டும்தான் பிடுங்கலாம், நீ உசரையும் பிடுங்கிறாய் பணத்தையும் பிடுங்கிறார், இவ்வளவு கஷ்டம் யமனே பரவாயில்லடா அப்படின்றார், வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதர, எனக்கு ஏதாவது டாக்டர் சொல்லணும்னு ரொம்ப ஆசை, சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கல, தைரியம் இல்லை வச்சுக்கோங்களேன், வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதர. அப்ப அந்த வைத்தியன் அவ்வளவு வசதியானா அதை விட நீ வசதி அப்பா, நீ என்ன கைவிட மாட்டேப்பா. வைத்தியன் எதுக்கு நமக்கு வைத்தியம் பண்றான், உனக்கு சம்பாத்தியம் வர்றதுனால தானே. சம்பாத்தியம் வராம வைத்தியம் பண்ண போறது இல்லை, அவ குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, அவனோட பிரெட் பட்டர் ஜாம்காக தானே, அதுக்காக தான் நம்ம கிட்ட அவன் வைத்தியம் பார்க்கறான். இல்லாட்டி நம்ம உடம்பெல்லாம் புதுத்து நம்ம புண்ணெல்லாம் பார்த்து அவசியம் இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் இந்த பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாம் எவ்வளவு கஷ்டம், ஏன் இதுக்குதான் பண்றான். ஆனா வயிற்று குழப்பம் அவ்வளவுதான், அவ்வளவு ஆசை. அதே சொல்லணும், இந்த லேப்ல டெஸ்ட் பண்ணா கரெக்டா துல்லியமா இருக்கும் அந்த லேப்ல. அப்ப அவன் மேலாம் கூட காதல், வைத்தியனை தாண்டி வா மேலாம் காதல். அவன் போன் பண்ணா சமத்தா எப்ப வேணா வந்துடுவான், சாயங்காலம் ஆத்திக்கே கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்ப இந்த சரீரத்து மேல அபிமானம் இருக்க இவ்வளவு பேர் மேல காதல் வரும்னா ஆத்மாவுக்கு சம்பந்தமான நீ மட்டும்தான். அப்ப உன் மேல எனக்கு காதல் உண்டு, நான் காத்தன் இருப்பே. மாயத்தால் நீளா துயத்தறினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உணர்வுகளே பார்ப்பன் அடியேனே. வெங்கன் தின் கழுதடத்தாய் வித்துவ கோட்டம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால், எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கும்பேறும் மாப்பறவை போன்றேனே. ஆச்சரியம் உங்களுக்கா சொல்ற, குவளையா போயிடும் யானைய வதம் பண்ண ஹே பிரபு, என்னுடைய பாவங்கள் வல்வினைகள்லாம் அப்படிதான் இருக்கிறது, நீ தான் வதம் பண்ணணும். எங்கு போய் உய்கேன் உன் இணை அடியே அடையலல்லா, உன் சரண கமலத்தை விட்டு விடு, நான் எங்க போக முடியும். சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட, பத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி, வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப, அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாள். ஆஞ்சநேயமூர்த்தி சீதை கிட்ட சொல்ற காக்காசுர விருத்தாந்தம். காக்காசுரன் சீதையுடைய திருமலை தடங்களை போட்டு பராண்டி ரத்தம் பண்ணிட்டான். பெருமாள் தாயார் மடியில தூங்கிட்டு இருக்காரு. தாயார் இவ்வளவு கஷ்டம் வந்துடுது, ஆனா பெருமாள் எழுப்பப்படாது, விசிராந்தியா தூங்குறாரு அப்படின்னு விட்டுட்டாரான். ஆனா இவன் கீறி 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 மார்பில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் பெருமாள் திருமுகத்துல விழுந்துருக்கு, சுட சுட விழறான் ரத்தம், அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான். டக்குனு அந்த ரத்தம் விழுந்தவன பெருமாள் கண்ணு முடிச்சு பாக்குறா, ரத்தம் புளி பார்த்தா சீதியுடைய மார்பு முழுக்க ரத்தம் அப்படியே தூஞ்சு கிட. பார்த்தா அந்த காக்காசு என்ன பகவானுக்கு கோபம் வந்து கொடுத்து, ஒரு கையில அம்பு வில்லெல்லாம் இல்லை, இன்னும் ஒரு புல்ல அப்படி பிடுங்கி அதுல மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அப்படி அடிக்கிற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு அடிச்ச உடனே காகம் ஓடுறது. இந்த புல்லு எவ்வளவு தூரம் வரப்போடும், அது ஏழு 14 லோகங்கள் சுத்த இந்த புல்லு துரத்திண்டே போகிறது. சித்திர கூடத்திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட, பத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி, வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைத்த. சரசீல காக்காசன் எந்த பக்கம் போனாலும் யாரும் அவனுக்கு கிருப பண்ணல, மும்மூர்த்திகள் யாரும் கிருப பண்ணல. கடைசியில ஹே ராமா அப்படின்னு சாட்சிக்காரன் காலில் விழாத, சண்டைக்காரன் காலில் விழலாங்க இல்லையா, அந்த மாதிரி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப, ஓடி வந்து ராமன் காலிலேயே விழறான். அந்த மாதிரி எங்கு போய் உய்கே உன் இணையடியே அடையல் அல்லார். உன் திருவடியை விட்டுவிடும், எனக்கு வேற கதி இல்லை, எனக்கு புகலிடம் அதுதான். எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையல் அல்லால், எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மாப்பறவை போன்றேன். ஒரு பெரிய பறவை இருக்கு, கடற்கரையில ஒரு கப்பல் இருந்தது, அப்படி எங்கமோ சுத்தி அடிச்சு வந்து கப்பலுக்கு வந்து உட்காந்து இருக்கு. அது பாட்டுக்கு அழகாக அப்படி வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தை பார்த்தா கப்பல் கிளம்பிடுச்சு, கரையை விட்டு கிளம்பியாச்சு, சமுத்திரத்து நடுவில் வந்துடுச்சு. இந்த பறவை அப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்குற, சரி இனிமேல் கப்பல் இருக்க வேண்டாம், நேரம் நம்ம கரைக்கு போயிடலாம்னு சொல்லி கப்பல்லேருந்து பறக்கிறது எவ்வளோ தூரம் பறந்தும் அதுக்கு கரை காண கிடைக்கல. அப்போ அது பயப்படுறதோ கரை இல்லை, இதை விட இருக்கிற கப்பலே தேவலைன்னு சொல்லி எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் நீண்டேயும் பங்கத்தின் கூம்பே. இந்த கப்பல்லையே வந்து உக்காந்துண்டு அந்த கப்பலை விட்டால் வேற கதி இல்லாமல் கிடக்கக்கூடிய அந்த பறவை போலே இந்த சம்சார சாகரத்தில் நான் பல பேர்கிட்ட நம்ம முட்டி மோதி பார்க்குறோம், பல பேர் அனுகிரகத்துக்காக காத்துருக்கோம், வாஸ்துபடி வீட்டை மாத்திரம், நியூமராலஜி படி பேரை மாத்திரம், ராசிக்கல் மோதிரம் போட்டாச்சு, அதனெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணியாச்சு, நம்ம ராசிக்கு என்ன கோவில் உண்டோ எல்லாம் போயாச்சு, ஆனாலும் ஒன்றும் புரியலை, அப்படியே தான் அப்படியே போயிட்டு இருக்கு. சரி வீட்டை மாற்றியாச்சு, ஊரை மாற்றியாச்சு, பேரை மாற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாடி ஜோசியமெல்லாம் உண்டு பாருங்க, எல்லாம் நினைச்சிட்டியா, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் நான் சொன்னேன், இப்போ பூசா அறிய வந்துருக்கு எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த குபேரன் சிரிக்கணும், பெரிய தொந்தி அது பார்த்தாலே கன்றாவியாக இருக்கும், சைனீஸ் குபேரன், அது மூஞ்சும் அதுவும் பார்த்தாலே அருவருப்பா இருக்கும் எனக்கு. அதை வேற ஓரத்தை வச்சாச்சு, ஆத்துல ஒரு பிரமிடை வச்சாச்சு, வாசல்ல ஒரு கண்ணாடியை மாட்டியாச்சு, வரவால அவாமுகத்தை அவாளே பார்த்துக்கிட்டோம் ஒண்ணு, இதுக்கு மேல பாக்கி ஒண்ணுல அதுக்கப்புறம் டிங் 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 அடிக்கிற அதை மாட்டியாச்சு, இதுக்கு மேல நம்மளதான் பொங்க விடணும் ஒண்ணுதான் பாக்கி. பூசணிக்காய் மாட்டியாச்சு, எண்ணெய் பார்த்தி மாட்டியாச்சு, ஈன்னு ஒன்று முழிச்சுன்னு பாக்குற ஒன்று மாட்டியாச்சு, அதுக்கப்புறமா காலபைரவரை மாட்டியாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு ஊர்ல ஞாபகம் இல்லை, அந்த கருப்பா ஒரு சனீஸ்வர பொம்மை மாதிரி இருக்கு, அதை கொண்டு காட்டுவா நிறைய பார்த்தாலும் அடி வா சில பேர் ஆத்து வாசல உள்ள போறதுக்கே பயமா இருக்கும், வாசல்லயே பூசம் பேய் பிசாசெல்லாம் வாசங்க விட்டுருப்பா. இத்தனையும் பண்ணியாச்சு, ஒன்னும் சரிபட்டு வரல, எங்கடா போக முடியும்னா சுவாமி தான் கேட்டு. இதெல்லாம் ஓரளவுக்கு சமாதானம் தரலாம், வருவங்க கேரண்டி இல்லை, தரலாம். நீங்களே ஏதாவது முன்னாடி அடை பழகணும், இது தப்புன்னுடுவார் ஜோசியக்காராளுக்கு. நாலு ஜோசியக்காரளவே பாருங்கள, நீங்க ஜாதகத்தை வீசி போட்டு ரொம்ப வேண்டாம், எனக்கு ஜாதகம் இருந்தா தானே தொந்தரவு, இவா இருக்கையே வேண்டாம்னு கிழிச்சு போடணும். சத்தியமா சொல்லணும், எத்தனை பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆச்சரியமா இருக்கும். இது இல்லையா அரை குறி கேட்க போயிடணும். வைத்தீஸ்வரன் கோயில்ல வைத்தீஸ்வரோட யாரா ஃபேமஸ்னா நாடி ஜோசியம் தான் ஃபேமஸ். நாடி ஜோசியத்தை அங்க ரூமே கிடைக்கிறது இல்லை, வைத்தீஸ்வரன் பார்க்க போறாலும் ரூம் கிடைக்கிறது, நாடி ஜோசியம் பார்க்க போல ரூம் கிடைக்கிறது. கேரளா பக்கம் போயாச்சுன்னு அவன ஒரு சோழி உருட்டி போடுறா, பிரச்சனை பாக்குறேன் பிரச்சனை பாக்குறேன் பிரச்சனை பாக்குறது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. எதுக்குதான் வாழ்க்கையே பிரச்சனமா போயிட்டு இருக்கு, பிரச்சனை தான் கேள்வி எல்லாம். இது நிலமோலாம் உண்டு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து சென்சுரி வாஸ்து இனிமோலாம் சொல்றேன், நம்ம வந்து அந்த பேம்பு அந்த செடி வர வள வளர்ச்சி, அதை வச்சா அது வரும், மணி பிளான்ட் வச்சா மணி வரும், இருக்கிற ஆச்சரியம். அப்ப இவ்வளவு பண்ணியும் மனசுல ஒரு திருப்தி வரல அப்படின்னா, அப்ப இதை தாண்டி ஏதோ ஒன்று வேண்டி இருக்குன்னு தெரியறது இல்லையா, இதை தாண்டி வேற ஏதோ ஒன்று கட்டாயம் நிச்சயம் அவசியம்னு புரியறதா இல்லையா. அப்ப அதான் ஆழ்வார் சொல்றா, அந்த பறவை எப்படி வேற கதி இல்லாம அந்த வங்கத்தின் கூம்பேறதோ அந்த கப்பலை கதியை கிடக்கிறதோ அதுபோல் எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலாம், எனக்கு நீ தான் கதி, அந்த பறவை போல நான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன், என்னால எங்கே போக முடியாது, நான் போகணும்னு ஆசைப்பட்டாலும் எனக்கு இது பழகி போயிடுச்சு, கஷ்டமோ நஷ்டமோ. கிருஷ்ணான்னு சொன்னா ஒரு நம்பிக்கை, திரௌபதி எல்லாம் காப்பாத்திருக்கா, துருவனுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கா, சகலாங்க தூண பழந்து வந்திருக்கா, பல வருஷமா கேட்டு கேட்டு பழகி போயிடுச்சு, நமக்கு வரல வர அவங்க பேர போறா, இது கேட்டு கேட்டு பழகினதுனால அட்லீஸ்ட் இது நடக்கும்னு ஒரு ஓரத்தை ஒரு சின்ன ஒரு நூலில் ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. புதுசா ஒன்றத்தை கத்துண்டு அது மேல நம்பிக்கை ஸ்பெஷலா வச்சு அது நடக்கணும் நடக்கணும் எதிர்பார்த்து, அதுக்கு விரதம் இல்லாமல் நம்ம பாட எவ்வளோ சாப்பிட்டு சௌக்கியமா தூங்கிட்டு அப்பப்ப கிருஷ்ணாராம கோவிந்தா சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு பஜனை பண்ணிட்டு கணத்தை போட்டுட்டு ஆத்தர் விளக்கேற்றி வச்சுட்டு பகவான் வீடே வைகுண்டம்னு உட்காந்துட்டு இருக்கும். இப்ப இதை விட்டுட்டு புதுசா ஒன்று கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை விட கஷ்டமோ நஷ்டமோ. இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், இந்த சாலெல்லாம் இருந்து பழகிட்டு இருந்தால் பரவாயில்ல, கஷ்டமோ நஷ்டமோ இப்படி போயிடலாம் அப்படின்னு சில வீடுகள்லாம் சமயத்தை பார்த்தோம்னா அதோட நல்ல இடம் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், வசதி எல்லாம் கிடைக்கும், நிறைய பேர் சொல்லுவோம். இருந்தாலும் டோம்பி வில்லி விட்டு போகிறது மனசு என்னவோ பெரிய சொர்க்கம், பெரிய பரம்பரமான வைகுந்தமா, இல்லை அம்பர்நாத் தான் சிரேஷ்டமா, மாட்டுங்கா தான் சிரேஷ்டமா, எல்லாம் அதே குப்பை அதே அழுக்க அதே கூட்டம் அதே சாக்கடையில் விளைஞ்ச காய்கறி தான், வேற ஒன்றும் புதுசே கிடையாது, இதுக்கு பாம்பே மாதிரி வராது. என்னத்தை அது இதை விட சௌகரியங்கள் கிடைச்சா கூட போகிறதுக்கு வராது. நிறைய பேர் பார்த்துருங்க மெட்ராஸில், பசங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பான்னா இருக்கும், பெரிய வீடெல்லாம் இருக்கும், ஏதாவது ஒண்டி கொடுத்த வாங்கின்னு இருப்பா, ஆனால் சொல்லுவாங்க நம்ம ஊர் மாதிரி சொர்க்கம் போல வருமா அப்படின்ட்டு, இங்கே அதோட நிம்மதியாக இருக்கு. ஆனாலும் சொல்றதெல்லாம் அப்படிதான், அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், எனக்கு உன் கூட இருந்து பழகிட்டேன்ப்பா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியாத தேவதைய விட தெரிஞ்ச பிசாசே மேல், தெரியாத தேவதைய விட தெரிஞ்ச பிசாசு மேல் அப்படின்னா அவ்வளவுதான், சத்தியமா. அன்னோன் நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல், அவ்வளவுதான். அது ஏஞ்சலா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஒண்ட வந்தப்படாது மாதிரி ஆயிடப்படாது. அதனால இது இவ்வளவுதான் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும், இப்படியே இருக்கனால அட்லீஸ்ட் ஒரு கிருபா பண்ணுவான ஒரு கேரண்டியா இருக்கு. ராமாயணம் மகாபாரதம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இந்த குருவாயூர் பண்ணுங்க ஒரு கூட்டம் உண்டு, ஏன்னா நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டான், இப்போ நமக்கும் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையிலேயே ஓடிட்டு இருக்கான். இன்னும் பெருசா பண்ணானா இல்லையான் தெரியல, ஆனால் பண்ணிடுவான் பண்றங்க, அவனுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கான் பாருங்க. நாம தேவர் துக்காரம் அதெல்லாம் கேட்கும்போது நிச்சயமா கிருபா பண்ணுவான் தோன்றது, நம்மளும் போகிறோம் பாதத்தெல்லாம் பிடிக்கணும் பண்ணிட்டு தான் இருக்கான், இருந்தாலும் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு அசத்து நம்பிக்கை கூட நல்லா தானே இருக்கு, பெருசா நம்பிக்கைனா கூட. அதனால ஆழ்வார் சொல்றான், எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா, இப்படியே இருந்துட்டு போயிட, இப்படியே வாழ்ந்துட்டு இதுவே சுகமா இருக்குப்போ, இதுவே நன்னா இருக்கு அப்படின்னு. அந்த காலத்து ஸ்ரீகள்லாம் சமையல் விட்டு வெளில வரமாட்டார். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏதோ காத்தால எழுந்தோமா, நாளைக்கு வேண்டி இதை பண்ணி வச்சோமா, நன்னா இருக்குன்னு சொன்னாலா, மத்தியானம் டிஃபன் பண்ணோமா, ராத்திரியா சாப்பாடு பண்ணோமா, அம்மாவாசி இந்த காயம் பண்ணோமா, இதுவே நன்னா இருக்கு, இதை விட்டு வெளில வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இந்த மாதிரி நான் திருவடியில வாழ்ந்து பழகிட்டேன். பிரியவன் கூட இருக்கிறதே நல்லா இருக்கு வச்சுக்கோயேன், அது போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் உண்டு, பிரகஸ்தன். அவர் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி ஃபாரின்ல அவருக்கு எல்லாம் வீசா எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணார். நான் அப்பப்போ கேட்பேன், என்ன போலையா போயிடுவேன், அடுத்த மாதம் போயிடுவேன், அடுத்த வருஷம் போயிடுவேன்னு சொல்லிட்டே இருந்தார். நடுவில் இப்போ பார்த்தேன், ஏன் சுவாமி போலையா அப்படின்னு. இங்கே கிடைக்கிற 50-100 போதும் எனக்கு, ஏதோ நிம்மதியாக இருந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு அம்மாவாசை தரப்பணம் எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு. வெளிநாடு போய் மாட்டிட்டு வா கதையெல்லாம் கேட்டால் கஷ்டமாக இருக்கு. கஞ்சியோ கூழோ இப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுறேன், நம்ம தேசம் கர்மபூமி இதுவே போதும் அப்படின்னு விட்டார். இந்த மாதிரி உன் திருப்படி நிழலே சந்தோஷம், இது இப்படி இருந்தாலே போதும், இதுக்கு மேலே வேற எதுவும் அவசியம் இல்லை அப்படின்றார் ஆழ்வார். அடுத்த பாசனம் சொல்றார், செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோடுக்கு அல்லாள் அலராவாள் வெந்துயர் வீட்டாவிடினும் விற்றுவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்க்கு அல்லால் அகம் குழைய மாட்டேன். அதாவது ஒரு வைராக்கியம் எப்படின்னா, ஒரு தாமரை வந்து சூரியனுடைய அந்த கதகதப்பு அந்த சூட்டுக்கு தான் மலரும். அதுக்காக நம்ம ஒரு தீபத்தை கொடுத்து தாமரை பக்கத்தை வச்சு ராத்திரி 12 மணிக்கு அமைச்சா ஒன்று தாமரை மலரும், அது கருகி போயிடும். அது போல வேற என்ன பண்ணாலும் என் மனசு மலராதுப்பா, உன் கிருபைக்கு மட்டும்தான் என் மனசு மலரும். உன் கிருபை தான் எனக்கு ஒரு மனசுல ஒரு ஹாய் அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கறது. இது ஒன்று திருப்பதியில் பார்க்கணும். இப்போ தாமர சனங்கள் இப்படி மலையேறி போகலாம், மலையேறி போயிட்டு அப்படி கை ஊப்பா ஏடுகொள்ளவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்பா. கண்களில் கண்ணீர் வழிய வாளுக்கு ஏதோ ஒரு ₹1 ₹2 முடிஞ்சு வச்சிருப்பா, அதாவது உண்டியலில் போடுவா, மொட்டை அடிச்சுப்பா, சுவாமி புஷ்கரில் குடிப்பா, பெருமாளை சேவிப்பா, அவ்வளோதான். அங்கே எங்கேயா ஓரத்தில் தங்குவா, அங்கேயே பிரசாதம் கொடுப்பா, சாப்பிடுவா, ஒரு கிளம்பி வந்துடுவா. அவளுக்கு கடை அந்த பிரபவம் போன வருஷம் வந்தேன்ப்பா, நல்லா இருந்தேன், இந்த வருஷம் நடத்தி கொடுத்துருவா. அவளுக்கு பிடிச்சா நம்மள மாதிரி லிஸ்ட்டு போட்டுலாம் கேட்க தெரியாது, ரொம்ப பாவம் அசட அவள்லாம். பெருமாளே காப்பாற்றி வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும்னு சிம்பிளாக முடிச்சு போய்டா. நம்மள மாதிரி வீசா வேணும், எல்கேஜி சீட்டு வேணும், பக்கத்தில் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா அவனு அவளை காலி பண்ணிவிட்டு இப்படி தான் நமக்கு நம்ம பிரார்த்தனை நம்ம விசேஷமாக இருக்க வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் காரனோட மோசமான பிரார்த்தனை தான் நம்மளோட இருந்தோம். ஆனால் அந்த தாமர சனங்கள் எல்லாம் தெரியாது, பிரபோ இந்த வருஷம் நல்லபடியாக போகணும். பிரச்சனைலாம் அவளுக்கு ஒன்று வீடு வாசல்லாம் கிடையாது, அவளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு தான் சரி டாக்டர் தான் பார்க்கணும், இப்படி போனால் போதும். அத்தனை பேர் இந்த வீடு வேலை செய்கிறவாள்லாம் இருக்க, கட்டட வேலை செய்கிறவாள் எங்கே கட்டடம் கட்டவளும் அங்கே போய் இருந்துப்பா, அவ்வளோதான். அங்கே ஒரு குடிசை போட்டுப்பா, அங்கேயே அழகாக ஒரு கொசு வலையை கட்டிப்பா, அதுலேயே அது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாவ. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆற்றுல ஏசி போட்டிருக்கோம், எல்லாம் செக்யூர்டாக பூட்டி வச்சுருக்கோம், அவதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் பாட்டுக்கு எப்படி இருக்க முடியறதுன்னு தான் தெரியல. அப்போ நம்ம ஆத்தவங்க 1000 தாய் வாங்கி கொடுக்கும், கடைக்கடையாக ஏறி இறங்கி 1000 ரூபா 500 ரூபா அதுக்கு 100 ரூபாய் இந்த டாய் நம்ம வந்து மதிக்கவே மாட்டேங்குது. அது வேணாமா இதுவும் இந்த பிரச்சனை அந்த குடும்பம் இருக்கும் பாருங்க, எப்படி பணங்காய் இருக்கும், அது 2 ரூபா ஒரு குச்சியை சொல்லிட்டு ஒரு நம்ம ஆத்து குழந்தைகளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்தா தூக்கி போடுறது நமக்கு பகிர் அடிக்கலாமா அந்த குழந்தையில கோவத்தில் 1000 ரூபா கொடுத்து வாங்கிருப்போம். அது குழந்தையோட 1000 ரூபா வசதியாக போயிருக்கும் நமக்கு, அதான் விஷயமே. குழந்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் 1000 ரூபா டாய் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 1000 ரூபா பிரிச்சுன்றதுனால அது தூக்கி போட்டு உடச்சிருந்தா வச்சு வாங்கி என்ன நினச்சிருக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இதுக்காக தான் அதை வாங்கினோம், தாய்க்காக குழந்தை இல்லை. நம்ம எல்லாம் பல சந்தர்ப்பத்தில் அந்த விலையுடைய பொருளுக்காக குழந்தைய வச்சுட்டோம், அதனால குழந்தைய நமக்கு அனுபவிக்க தெரியலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட குழந்தையோட டிவி பெருசாக போயிடுது, குழந்தையோட ரிமோட் பெருசாக போயிடுது, குழந்தையோட தாய் பெருசாக போயிடுது, குழந்தையோட கண்ணாடி கம்பளம் பெருசாக போயிடுது, உசுருள்ள அந்த சேதன வஸ்து பெருசாக தெரியல, அச்சேதன பொருள் அதனுடைய விலை இருக்க பாருங்க, அதுதான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் அவாத்த குழந்தைகள் அவ்வளோ அழகாக விளையாடும், அவளுக்கு அதுதான் அந்த குழந்தைக்கு அது சுகமாக இருக்குது, ஆனந்தமயமாக இருக்குது. அப்போ மனசு தானே காரணம், எவ்வளோ ஆனந்தமாக மனசோடு இருக்கா. அப்போ அந்த மாதிரி எப்படி அந்த கஷ்டமோ நஷ்டமோ அந்த தாமரைக்கு அந்த சூரியனுடைய அந்த சூடு மலரச் செய்யுமோ அதுபோல உன்னுடையதான கிருபை தான் எனக்கு ஆனந்தம், அதுதான் எனக்கு பரம சந்தோஷம். பகவானே அப்படிதானே பண்றான், பகவான் சாப்பிட கூப்பிடுறான், துரியோதனன் கர்ணன் பீஷ்மர் எல்லாரும் கூப்பிடுறான். சுவாமி பசிக்கலேன்ற, பசிக்கலேன்ற பொய் சொல்ற, அத்தனை பேருக்கு பசிக்கலேன்ற. அதே விதுரநாத்துக்கு வந்துட்டு எனக்கு பசிக்கிறது அவசரமா எதனா குடுன்னு கேட்கிறேன், பசினா நல்லா சாப்பிட்றவனே சாப்பிடணும், நியாயமா தானே கரெக்ட், லாஜிக்கலா. அது கொடுக்கறவ மனசு தான் பிரச்சனை. நமக்கே எங்கெல்லாமோ போவோம், மொத்த கல்யாணம் என்னமோ பண்ணா அது புஃபே வச்சு அப்படிலாம் சொல்லுவோம். நமக்கு வேண்டப்பட்டவான்னா அதே புஃபேவ, என்ன புஃபே தெரியுமா, பூரி இருந்தது எல்லா புஃபே அவ்வளோதான், சிவா சிவி கையெழுந்திருந்தா போக போறோம். அது நம்ம மனுஷனா நமக்கு வேண்டப்பட்டவானா என்ன புஃபே தெரியுமா, நமக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. இதே போன நேற்று கூட சாப்பிட்ருக்கோம் ஒரு ஆற்று போய், நமக்கு வேண்டப்பட்டவா அப்படின்னா அது அது சின்ன வஸ்துவாக இருந்தாலும் அதுக்கு விலை ஜாஸ்தி. வேண்டாதவானா வசத்தியா இருந்தாலும் அதுக்கு ஒரு விலை. இந்த பாம்பேலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ட்ரெயினில் போய் பழக்கப்பட்டவான், அடுத்த ட்ரெயினில் போனால் உக்காந்துட்டே போகலாம், பிடிச்சு பிடிச்சுன்னு அந்த சென்ஸோட போகிற சுகமையே தனிதான். அங்கே நின்றுண்டு அவன் மேலே பேக வச்சுட்டு சரி அவன் மடியிலேயே உட்காந்துட்டு அதே இடம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அக்காவது காது என்ன பெருசா. ஆனாலும் அது ஒரு பழகி போயிடுச்சு இல்லையா, அது ஒரு கம்ஃபர்டபுள், இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார். அவன் கூட இருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வேறங்கும் கிடைக்காது, அது ஒரு நல்லா இருக்குப்பா, அபாரான் இருக்குப்பா, அது ஒரு சந்தோஷம். அதுதான் ஆழ்வார் சொல்ற, எப்படி அந்த தாமரைக்கு அந்த சூரியனுடைய வெப்பம் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எனக்கு உன்னுடைய கிருபை நீ பண்ற அந்த மெத்தட் ஜாலியாக இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு ரசிக்க முடியுது, என்னால் அதை அனுபவிக்க முடியல. அதனால் உன்னுடைய அந்த குணங்கள் அந்த லீலைகள் என் மனசை அப்படியே படுத்துறது அப்படின்ட்டு எத்தனை பேர் காஞ்சி மகாபிரிவால தரிசனம் பண்ண வருவா. அதுதான் வரா ஆச்சரியமா. அப்போ காஞ்சி மகாபிரிவால சொல்லிட்டு அந்த நாஷ்மல்ல இருக்கிறதுலாம் உனக்கு வேண்டிய ஆள் நான் இல்லைப்பா, நீ திருவண்ணாமலை போ. பிரிவாளுக்கும் ரமணருக்கும் வித்தியாசமே கிடையாது, நல்லா ஞாபகம். அவரும் இவரும் ஒன்று தான், ரெண்டு ரூபம் அவ்வளோ தான். அவர் சொல்ல நீ தேடுறாள் நான் இல்லை, நீ யாரும் திருவண்ணாமலை போயிடுறாச்சா அப்படின்னு அவர் அனுப்பி விடுறார். திருவண்ணாமலை போய் ரமணர் தான் பேசாமல் அவர் பேசுகிற உட்காந்துருக்கார், அவர் பேசாதவே இவருக்கு திருவையாடி சொல்லமாக ஆனந்தமாக வெளி அனுபவிக்கிறார். அப்போ யாருக்கு எது சுகம் அப்படின்னு காஞ்சி மகாபிரிவாகிட்ட நிறைய பேருக்கு அபிமானம் உண்டு. வைஷ்ணவாள்லாம் கூட காஞ்சி மகாபிரிவாளை கொண்டாடுவார். யாராவது வைஷ்ணவாள்லாம் போய் பெரியவா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஒட்டினா மாதிரி பூஜை பரிகாரம் தான் சொல்லுவார். இதை தாண்டி நீ சிவன் கோவில் போ அப்படிலாம் சொல்ல மாட்டார், அது பெரியவாளுடைய விசேஷம். ஒரு வைஷ்ணவ ஸ்ரீ இருந்தால் ரொம்ப நாள் மனசு கஷ்டம் எல்லாரும் சொல்கிறத கேட்டு மானசீகமாக பெரியவாட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா. ஒரு தடவை பெரியவாளை சேவிக்க வந்தால் பெரியவா சொன்னால் டெய்லி லட்சுமி பூஜை பண்ணுமான்னுட்டார், அதனால அவருக்கெல்லாம் சரியாயிடுச்சு. அதான் அவளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன், அவளுடைய நம்பிக்கையை சிதைக்காதபடி, அதை குலைக்காதபடி, அதை மாற்றாதபடி, அதே சமயத்தில் நம்பிக்கையை வளர்த்து விடணும் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொன்னார், எனக்கு உன் கூட வைக்கிற நம்பிக்கை இது நடக்கிறதோ இல்லையோ இது நல்லா இருக்கு, எனக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கு, எனக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியாது. அது ஒன்று வேணும் இல்லையா, நமக்கு அது முடியணுமே, இந்த விஷயத்தை நடக்கலைன்னா கூட சரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு ஒரு தைரியம் வேணுமே. ஆழ்வார் சொல்றார், உன் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேன், எனக்கு அது நல்லா இருக்குப்பா, எனக்கு அது ஆனந்தமாக இருக்கு, எனக்கு அது நிம்மதியாக இருக்கு. துளசிதாசர் பிருந்தாவனம் போயிடுறார், பிருந்தாவனம் போகிற அவன் ஜனங்களுடைய பக்தியெல்லாம் பார்க்குறா, அங்கே இருக்க கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறா. சரி தான் தங்கியிருக்கிறதுக்கு வந்துட்டு அழகாக தியானம் பண்ணுறா, உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணால் உள்ளுக்குள்ளே அழகாக பகவான் பிரத்யட்சமாக ராமன் தெரியும். அன்றைக்கும் பார்த்து வேணுகானம் பண்ணுற கிருஷ்ண காட்சி கொடுத்துருக்கான், பதறது. ராமனுக்கும் கிருஷ்ணன் வித்தியாசம் இல்லை, ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன். இருந்தாலும் இவர் நடுகிற துளசிதாசர், ஏ பிரபு நீ எப்படி என் மனசுக்குள்ளே வந்தா, யார் கேட்டு வந்தா, இது உன்னோட இடம் இல்லை, முதல்ல வெள்ள போயிடு, என் ராமனுடைய இடம் அப்படின்றான். இப்போ பகவான் கிருஷ்ணன் சிரிக்கிறான், நீ வந்து உட்காந்துக்கிறது பிருந்தாவன், நீ இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு, நீ அயோத்தியா பவன் ஒன்னையாரா என் இடத்துக்கு வர சொன்னான், நான் அயோத்தியாவில் வந்தா நீ கேட்டா நியாயம், நீ வந்திருக்கிறது ஏன், ஏன் டெரிட்டரிக்குள்ளே நீ வந்துட்டு, நீ எப்படி வந்தா, நான் ஒன்றை கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன கேட்குறியோ வேலை அப்படின்னு மிரட்டால், அப்போ ஊன வேலை துளசிதாச பிரபு நீ வாஸ்தவமாகவே இருப்பா, நீ சௌலபிய சிக்காமணியாகவே இருப்பா, உன் லீலைகள்லாம் நன்னாவே இருக்கட்டும்ப்பா, இருந்தாலும் என் ராமன் போல வராதராஜா, நீ முதல்ல கிளம்புன்ற கதறி அழற பகவான் கிளம்பலைன்னா அவர் சொன்னார், எனக்கு இனிமேல் ஜென்மா வேண்டாம் உயிரை விட்டுடுறேன். உடனே பகவான் கிடக்கிற மயில்பிலாம் தீக்கு போட்டு புல்லாங்குலாம் தீக்கு போட்டு கோதண்ட வச்சுனேன், அவன் ராமன் தான்டா, சும்மா போனா அப்புறம் வேஷம் போட்டு வந்தேன், துளசிதாசனை பயந்தே போயிட்டேன். உடனே பகவான் ராமன் சொன்ன, நான் பயந்து போயிட்டு நீ சொன்னதை கேட்டு எப்படியா உயிரை விட்டுட்டு என்ன நினைச்சு ஒரு துளசிதாசன் கிடைக்க மாட்டான். அப்ப ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனா ராமன் ஒரு கம்ஃபர்ட் சோன் வந்துருது இல்லையா, இதை தாண்டி கிருஷ்ணன் இடத்துல போக அவரால் முடியல. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி பண்ற ஆளுக்கு ராமன் இடத்துல போகணும்னா கொஞ்சம் கஷ்டப்பு தான், அது ஒரு ரசிக்கிறது இல்லை, அது ஒரு ருச்சிக்கிறது கிடையாது. ஏண்டானா அது கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் அவ்வளவுதானே, ஏன் ராமனுக்கு என்ன குறைச்சா குறை எல்லாம் கிடையாது எங்களுக்கு, அது வேண்டாம் அவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசா அதுக்கு பதிலே கிடையாது, எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கவே எனக்கு ஒத்து வரல அவ்வளவுதான். ஏன் ஒத்து வர அதான் சொல்றது, கிருஷ்ணன் கிட்ட நல்லா இருக்கு சௌகரியமா இருக்கு சௌக்கியமா இருக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி உன் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே ஏ பிரபு, உன்னுடைய கிருப்பை ஹே நாராயணா, ஏ திருவித்துவக்கோடு பிரபு, இப்படியே இருக்கிறது நன்னா இருக்கு. எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடனும் விற்றுவர்கோ தம்மா, என் சித்தம் மிக உண்பாலே வைப்பன் அடியேனே. இந்த வானம் பார்த்த பூமியில் இருக்கிற செடிகள் நடி காட்டில், வானம் பார்த்த பூமியில் இருக்கிற செடி கூட விட்டுருவோம், இந்த காட்டில் எல்லாம் செடியெல்லாம் இருக்கு, நமக்கெல்லாம் மான்சூன் தப்பி போயிருந்தோம், மான்சூன் மழை பெஞ்சா கூட நம்ம சொல்லுவோம் இங்கெல்லாம் பெஞ்சு என்ன பிரயோஜனம், கேட்ச்மெண்ட் ஏரியா அங்கே மழை பெஞ்சா டேமில் தண்ணி ரொம்பினா போதும், இங்கே மழை பெஞ்சாலும் பெய்யலாம் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை லாபமும் இல்லை அங்கெல்லாம் பெய்யணும் அப்படின்னு. ஆனால் காட்டில் இருக்கிற செடிகளுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான் அதுக்கு ஜீவாதாரம், அடுத்தது வளர்கிறனால எல்லாமே. அப்போ அந்த காட்டில் இருக்க மரம் செடி கொடிகள்லாம் எப்படா அப்போ மழை பெய்யும், மழை பெய்யலை போஸ்ட்பான் ஆகிடுது மான்சூன் வராது, நம்ம எல்லாம் சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஓரறிவு ஜீவன்கள் வச்சுக்கோங்களேன். எத்தனையும் வான் மறந்த காலத்து மறந்தே போயிடுதான், மழை காலம்னு ஒன்று வானம் மறந்து போயிடுதான், மான்சூன் அது மறந்து போயிடுது, நம்ம மறக்கல அதுவே மறந்து போயிடுதான். எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும், அந்த மேகத்தையே அப்படியே பார்த்துட்டு மழை பெய்யாதா அப்படின்னு எங்குமே மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடம் விற்றுவக்கோட்டம்மா, என் சித்தம் மிக உண்பாலே வைப்பன் அடிகள். நீதானே கஷ்டத்துலேருந்து காப்பாற்றணும், பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும், மனத்தாபத்துலேருந்து காப்பாற்றணும், மனசஞ்சலத்துலேருந்து காப்பாற்றணும். காப்பாற்றுறேன் அப்படின்னா இந்த வெயிலில் வாடி விதங்குற பயிர் போல நானும் வாடி விதங்குவேன், ஆனாலும் அது எப்படி மேகத்தினுடைய ஜலத்துக்காக காத்து நிற்குமோ அதுபோல சந்திர சகோர பட்சி உண்டு, அது சந்திரனையே நினச்சிருக்கும். அந்த மாதிரி எனக்கு வேற வழி கதி கிடையாதுப்பா, வேற வழி கிடையாது உன்னுடைய கிருபைக்காக அப்படின்னு வருவான் பண்ணுவான், நீங்க பண்ணல சரி நாளைக்கு பண்ணுவான், நாளைக்கும் பண்ணல சரி நாளைக்கு பண்ணுவான், சரி நாளைக்கும் பண்ணல சரி விட அஜாமின் மாதிரி கடைசி காலத்தையே பண்ணுவான் அவ்வளவுதான், எப்படியும் பண்ணுவான் அப்படின்னு அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஆன நிறைய திவ்ய தேசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதியில இருக்கும், அதனால் அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் அங்கேயே வேலை பண்ணிட்டுருப்பா இருக்கிறானா, எங்காவது நாள் திருமாவில் நன்னா வைப்பேன், அவர் நன்னா இருந்தால் நன்னா வைக்க மாட்டாரா அப்படின்னு நல்லது தெரியல, அவர் காலத்தில் புதர்மண்டி கடந்துருக்கு யாரும் போகவே மாட்டான், அது அங்கே இந்த காலத்தில் பார்த்த வாழை தெரியும், அப்போ இருக்க அவள் கோவில்லாம் பட்டரே வரமாட்டான், அங்கே போய் கூத்தா தான் வருவாள், அவள்லாம் அன்றைக்கி அந்த கோவிலை விட்டுட்டு போகலை, கேட்டால் என் பெருமாளே கஷ்டப்பட்டுருக்கார் அவர் எல்லாருக்கும் என்ன நல்லா வைப்பா அப்படின்னு, நீ பகவான் நல்லா வச்சுருக்கான் அவன் ஒரு குறையில்லாத படி. இந்த மாதிரி நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நீ கிருபை பண்ணுவேன்னு ஏங்கி அழைச்சிட்டு இருப்பேன், நிச்சயமா நல்லது பண்ணுவார் அதுவே சுகம் அப்படின்னு ஒரு ஒரு செடி ஆகாச மழையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா போல உன் கருணை மழைக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இந்த திருவனந்தபுரத்தை பார்த்தோம்னா பத்மநாபர் ஆராட்டிக்கு ஒரு உற்சவம் சமயத்தில் லேட் ஆகும், 5 மணிக்கு இறங்கணும்னா 5:30 5:30 இந்த போகிற வழியெல்லாம் பார்த்தா நிறைய நான் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கும், அவளை லேட்டாகிறேன்னு போக மாட்டான், இன்னும் வரல ஏன் இன்னும் வரல எட்டி பார்த்துட்டு இருப்பான், ஆனால் அவளை கண்ணிக்கு மட்டும் தான் பார்க்க முடியும், கோவிலுக்குள்ளே வந்து பார்க்கக்கூடிய தகுதி கிடையாது. அப்போ இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு அப்படி ஏங்கி அழைச்சி காத்துட்டே இருப்பான், சமயத்தில் மழை ஜோடு கொடுத்துருவோம், மழையில் கூட அவள் சுப்பமாக நினைஞ்சிட்டு இருப்பான், நான் அசந்து போயிருக்கேன். அப்போ அவளுக்கு அந்த பகவான் மேல் நம்பிக்கை இருக்கு பாருங்க, எப்படி பத்மநாபர் இன்னைக்கு வருவா வெயிலோ மழையோ இடியோ மின்னலோ பத்மநாபர் உருவான அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பான், அந்த 2 வழியில் 2 பக்கம் நிற்பான், அது 90% முஸ்லீம் ஜனங்கள் தான் ரோட்ல நிற்பான், 10% ஹிந்துக்கள் நிற்பான், நிறைய ஊர்ல திண்டுக்கள் நிறைய பேர் உண்டு, அவெல்லாம் வரமாட்டான். நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவான், நான் முதல்ல கும்பகர் நீங்களாம் போயிருக்கலாம், இன்னும் போனதில்லை குருஜி, என்ன இருக்குன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான் யார் நடக்கிறது, இப்ப தான் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் பத்மநாபரோட. நான் திட்டுவேன், அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, இப்படி நடக்காம இருக்காள், இப்பதான் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாளுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பெருமாள் வெள்ளவர், வருஷத்துல 2 நாள் தான் பார்ப்பான், அந்த 2 நாளைக்காக அவ காத்தன் இருப்பான். நான் சந்து போயிருக்கேன் அவளுடைய அந்த ஒரு நம்பிக்கை, பகவான் வருவா அப்படின்னு, அது போல காத்தன் இருப்பேன், எனக்காக காத்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பரமானந்தம், பரமானந்தம் வரணும் போகணும் எனக்கு, இதுதான் போகணும்னு காத்துட்டு இருப்பேன். ஆச்சரியமா அந்த மாதிரி நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். தொக்கிலங்கி ஆறெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தா விற்றுவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியன், புண்ணியனே என்ற பெருமாள், எனக்கு ஒரு புண்ணியம் உண்டு, எனக்கு ஒரு அளவு நடக்கிறதுனா நீ என் மேல வச்ச கருணையினாலே நடக்கிறது, அதனால என்னுடைய புண்ணியத்துக்கும் காரணம் நீ. நான் அகஸ்மா தான் நல்லது பண்றேன்னா எனக்குள்ளே நீ தூண்டினாதானே உண்டு, நான் சீரளத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை தாண்டி நான் ஒரு அளவு பண்ணியிருக்கேன்னா எனக்குள்ள அந்தரியாமியா இருக்க நீ கிருபம் பண்ணா தானே, இல்லடி வந்துருமா சொல்லுங்க. அதனால புண்ணியனே அப்பா, எப்படி நதியெல்லாம் எங்கேயோ தொடங்கி பல இடங்கள்ல ஓடி கடைசியில சமுத்திரத்தை அடைஞ்சு ஒரு சமாதானம் ஆகிறது, அது வரைக்கும் வரைக்கும் நிற்காது, சமுதிரத்தில் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு சமாதானம். அது போல எனக்கு உன் திருவடிதான் சமாதானம். போற வழியில நதி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது, ஜனங்கள்லாம் மலமூத்திரம் விடுவா, நிறைய டேம் கட்டிடுவா, அதோட வேகத்தை தடை பண்ணுவா, சில இடங்களில் நேராக போக முடியாது, விளைஞ்சு போகணும், அதுலேயா பாறைகள்லாம் இருக்கும், பாறை மேலே துப்புனு கீழே விழணும், அது பார்த்து நம்ம கொண்டாடுவோம், நதிக்குள்ளே தெரியும் அந்த நேரத்தில் தும்னு கீழே விழுந்து கீழே அப்படி போய் நிறைய சாக்கடை எல்லாம் கலந்து விட்டுருவா, எல்லாம் நடக்கும். இத்தனையும் தாங்கிட்டு அது பொறுத்து 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 ஓடி கடல் இடத்துல போற மாதிரி என் மனசு என்ன வேணா நடக்கட்டும்பா, எங்க சுத்தினாலும் கடைசியில உங்ககிட்ட வந்தாதான் ஒரு சமாதானம் கிடைக்கிறது, வரணும்னு தோணலை, பார்க்கணும்னு தோணலை, நீ ஒன்றும் பண்ணலை பிடிக்கலை, இருந்தாலும் போய் பார்த்துட்டு வருவோமே சுவாமி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வரேன். அதுதான் வேணும், வரணும் வேணும், அதுவே ஒரு நன்னா இருக்குப்பா. நிறைய பேர் கேட்பா என்ன வருஷ வருஷம் கோவில் பண்ணிருக்கே, அது போய் போய் பழகி போயிடுச்சு நல்லா இருக்கு அப்படின்வான். இந்த சபரிமலைக்கெல்லாம் போவோம், 5 வருஷம் ஆயிடுது, 13 வருஷம் ஆயிடுது, 14 வருஷம் ஜாலியாலாம் போகிறது இல்லை, அது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கெல்லாம் சொல்லிட்டு தான் போகிறான். கஷ்டமும் சுகமாக தானே இருக்கு, தேக்கி விடையா தூக்கி விடையாலாம் சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது, ஜாலியாக ரோடெல்லாம் போட்டு அதுக்காக நேரத்தில் ஹெலிகாப்டரில் இறங்கி அப்பாற ஹாய் ஹாய் பண்ண பார்த்துக்கலாம் கிடையாது, அதில் இருமுடியெல்லாம் வச்சுட்டு திருப்பெல்லாம் போடாமல் 40 நாள் விரதம் இருந்துட்டு 3 வேளை நமக்கு 1 வேளை பிடிக்கிறதே பெரிய மாதிரி, 3 வேளை வரை குளிச்சுட்டு அது மார்கழி மாதத்தில் மாலையை போட்டு அந்த மகர ஜோதிக்கு போகிறவள்ள அப்புறம் கூட்டம் நெறிஞ்சு முண்டி அடிச்சு அந்த மகர ஜோதி போய் எத்தனையோ செத்து போகிறான், கண்ணுக்கு பார்த்துட்டுருக்கான், இத்தனையும் தாண்டி போகிறவாள் இருக்கிறானே செய்கிறான், 60 வயசில் 70 வயசில் சுகர் பேஷண்டாக இருக்கா, டைமுக்கு சாப்பிட்ணும், இது உடனே அவள் சொல்கிறா என்ன கஷ்டமாக தான் இருக்கு, போன வருஷம் போகுதுன்னு நினச்சேன், இருந்தாலும் இந்த வருஷம் போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறது, 6 வருஷம் இருக்கணும் இல்லையோ ரொம்ப அழகாக இருக்கும் அவள் சொல்கிறது, 6 வருஷம் போக முடியுமோ முடியலையோ தெரியல, வந்துடும் இந்த மாதிரி பத்திரிகாசம் போவாள், நிறைய பேர் நடக்கவே முடியாது, டோலியெல்லாம் உட்காந்து போகணும் போவா, எடுத்துக்கிட்டாண்ணா ஆசை போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து முக்தி நாள் போகிறா பாருங்க, ரொம்ப ஏதோ பகவத் நம்பிக்கை தான் போய் வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறதே இல்லை, எடுத்துக்கிட்டா அதுவே வயசானவாள்லாம் போகிறோம், ரொம்ப நாள் ஆசை, இதெல்லாம் சாந்து கிடச்சிது, முட்டி வலிக்கிறது, டோலிலாம் உண்டுன்றா, குதிரையெல்லாம் உண்டுன்றா, ஒரு 50-100 பேர் போயிடுறான், அப்படி போயிட்டு வந்துடலாம், அகோபிலம் வருவாள், அகோபிலம்லாம் ரொம்ப கஷ்டம், அது ஒரு ஆசை, அப்படி போயிட்டு வந்துடணும் நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்வான். முடியாது தெரியும் சரீரத்தோட ஸ்திதி விட, ஆனாலும் இதை பார்க்கறது போகிறதே ஒரு பிரயத்தனமே சந்தோஷம் பாருங்க, அந்த மாதிரி உனக்காக இயங்கிறது, உனக்காக அழறது, உனக்காக புலம்புறது, அப்படி வர்றதே ஒரு சந்தோஷம்பா, வேற எதுவும் கதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதான் கதின்றார் வாழ்வார். அடுத்த பாசம் சொல்றார், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி விற்றுவக்கோ தம்மா நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. ரொம்ப அழகா சொல்ல, போன பாசனம் வரைக்கும் நேற்றியே சொல்லியாச்சு, நீங்க நிறைய புதுசா இருந்தாலும் திருப்பி புதுக்க ரீசார்ஜ் பண்ண, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், நின்னையே தான் வேண்டி. இப்ப நம்ம எல்லாம் சுவாமியை பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இருக்கு. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சதுர்வித புருஷார்த்தத்துல ஒன்னு நாளும் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை. பகவானே கீதையில சொல்றான், ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்ஷத. கஷ்டம் வந்துருக்கோ கஷ்டம் நிவர்த்தி ஆகணும்னு கூப்பிடுறவன் திரௌபதி துருவன் ஜிக்யாசு பகவான தேடுறவன், அர்த்தார்த்தி இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கிறவன் கர்த்தம பிரஜாபதி. நல்லா தபசெல்லாம் பண்ணுறார் தேவசுத்தியோட ஆதிக்கார். பகவான் பிரத்யக்ஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு மோஷம் கேட்கல, எனக்கு நல்லா கொண்டாடி வேணும் அதுக்காக தான் தபசு பண்ணேன் அப்படின்ட்டு பகவான் அப்படி சிரிக்கிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு தபசு பண்ணி என் கூட வரணும்னு கேட்கலையடா. பகவான் சிரிக்கான், சிரிக்கிறத பார்த்தா மயங்கி போயிட்டாச்சே. இவன் பக்கத்துலேயே சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு நினச்சா அதுக்கே பகவான் கபிலராக வந்திருக்கார். கர்த்தன பிரஜாபதி அந்த மாதிரி அர்த்தார்த்தி ஒரு காரியம் நடக்கிறதுக்காக ஒரு விஷயம் நமக்கு வேணுன்றதுக்காக பண்ணுறது அர்த்தார்த்தின்னு. ஆர்த்தினா கஷ்டத்துல நிவர்த்தியாகி வெளில வர்றதுக்கு. திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமான் சொன்னாரு. ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி பகவானுக்காக பக்தி பண்ணுறது, பகவானை பார்க்கறது அல்ல. அதுக்கு மேல வேற பிரயோஜனம் எதிர்பார்க்கறது இல்லை அப்படி இருக்கிறது. இப்போ வயசாகிறது தாத்தா பாட்டி இடம்னா பேரம் பேசி வரைக்கும் பிரயோஜனம் உண்டா, இந்த நாளில் பின்னாடி நின்னா பெருசாக சம்பாதிச்சு எனக்கு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படி இருக்கிறது சந்தோஷம். அது அது பெருசாக வளர வரைக்கும் இருக்க ஆசையும் யாருக்கும் கிடையாது. அது நல்லா இருந்தால் போதும், அது அது பேசுறது அது விளையாடுறது அவ்வளோதான். அது அது அதுக்கு மேலே பெருசாக ஒரு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. அந்த குழந்தைய குழந்தைக்காக அனுபவிக்கணும், அதனுடைய லீலைக்காக அனுபவிக்கணும். அது போல் பகவானுக்காக பகவான் அனுபவிக்கணும். நமக்கு தெரியாத ஒரு பக்தி அது அப்படி ஜாலியாக அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு. அதுக்கு மேலே பெருசாக எனக்கு இதனாலே ஒரு பிரயோஜனம்னு இல்லாமல் அந்த அனுபவமே பிரயோஜனம். அந்த மாதிரி இருக்கிறதா ஞானி. இந்த மாதிரி நாலு விதமான பக்தர்கள் உண்டு அப்படின்னு சுவாமியே சொல்றார். இதில் குசேரர் சுதாமா அவர் பக்தி பண்ணுறார். நிச்சயமா அவர் மாதிரிலாம் பக்தி பண்ணுற தெரியும் நமக்கு நிச்சயமாக யாருக்குமே கிடையாது. நம்மெல்லாம் பக்தி பண்ணுறோம், தரித்திரம் மந்திரப்படாதேன்னு பக்தி பண்ணிட்டு இருக்கோம், அவமானம் மந்திரப்படாதேன்னு பக்தி பண்ணிட்டு இருக்கும், கஷ்டம் மந்திரப்படாதேன்னு பக்தி பண்ணிட்டு இருக்கும். ஆனால் குந்தியோ விபத்தக சந்தனாக ஷஸ்வர்த்து தத்திர தத்திர ஜெகத்குரு எங்கெல்லாம் முடியுமோ கஷ்டத்தை கொடுக்குறார். நமக்கு அதை வேண்டாம், நீங்கள் புது நல்ல புதுதாக போகணும்பா, ஒரு கஷ்டம் மந்திரப்படாதுப்பா, நீ யார் வாயிலையும் விழப்படாது, உடம்பு நன்மையாக இருக்கணும், ஆதிகார திட்டப்படாது, மனைவி கோச்சிக்கப்படாது, பாஸ் நல்லபடியாக நடந்துக்கணும், ட்ரெயின் ஆன் டைம் கிடைக்கணும், ட்ரெயினில் ஏறணும்னு சீட்டு கிடைக்கணும், காண சீட்டாக கிடைச்சா ரொம்ப சௌகரியமாக இருக்கும், சாயங்காலம் பர்மிஷன் போட்டு வந்துடணும், கணபதி விசர்ஜனுக்கு எந்த கூடத்தையும் மாட்டின்றப்படாது, நான் வெள்ள தூக்கம் போகும்போது நல்லபடியாக தூங்கணும், காதல் நல்லபடியாக எழுந்துக்கணும், எல்லாரும் டென்ஷன். நாளைக்கு எதாவது டெஸ்ட்லாம் வந்தால் டெஸ்ட் நல்லபடியாக ஆகணும், அடுத்த டென்ஷன் இப்படி லிஸ்ட் போட்டு போயிட்டு இருக்கும். அப்போ கடைசியில் என்ன வேணும், ஏழையாகவே இருக்கும், ஒன்றும் நடக்கல ஒன்றும் கிடைக்கல, எது எது எதிர்பார்ப்பு. ஆனால் சில பேர்லாம் இருக்கா இதை பற்றியும் கவலைப்படாமல் சுத்தாமல் குச்சையில் அவளுக்குலாம் அவர் ஒன்றுமே கேட்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். கண்ணதுக்க குழந்தைகள் பசியில் அழகிறது, அது கூட கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலான்னு கீதம் இசைக்குதான் நந்தலாலான்னு உட்காந்துருக்கார். ரொம்ப தைரியம் ஒன்று, உடம்பெல்லாம் அழைச்சி போயாச்சு. குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினா அர்த்தம், சுதாமா தான் அவருடைய பெயர். சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் கிருஷ்ணன் பக்தின்றது ஒரு சுகம், அவ்வளோதான். மேலே நான் வியாபாரி இல்லை, பகவான் இது வேணும் அது வேணும் கேட்கறதுன்ற அளவுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு பிரகலாதன் போல. அப்போ அவர் பாட்டு கேட்க பகவானை போய் பார்க்குறார், மனைவி சொன்னால் போய் பார்த்துட்டார். அட்லீஸ்ட் அப்பயாவது கேட்கப்படாதா, கேட்டால் கண்ணு கோச்சிக்க போகிறதில்ல, கேட்டால் கொடுக்கக்கூடியவன் தான், கேட்டால் யாரை கேட்டு கேட்டான்னு கேட்க போகிறதில்ல. ஏண்டா கேட்டா, எப்படா கேட்டா, வெக்கமா இல்லையா, எந்த முகத்தை வச்சு என்ன கேட்கணும்னு கேட்க மாட்டார். எப்போ கேட்டாலும் கொடுப்பார், அப்போ கூட கேட்க மாட்டேன், பகவானே பார்க்குறேன், எப்பயாவது கேட்க மாட்டானா, ஒரு தடவை கேட்க மாட்டானா. கிளம்பும் போது கூட சுதாமான்னு கூப்பிடுறார், எதுக்குறானா, அட்லீஸ்ட் இப்பயாவது கேட்கலானா பார்க்கலாம். எதையான மறந்துட்டியானா, ஒன்றும் மறக்கல கிருஷ்ணா, நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். சாதாரணமாக நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் கேட்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஆனால் அது பெரிய கஷ்டம் என்னன்னா, கர்ப்பகிரகத்துக்கு போனால் மறந்து போயிடும், அது வரைக்கும் ஃபஸ்ட்டாக தான் ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் கோவிலில் சில பேர் முடிச்சுட்டு வரலாம் இருக்கிறார், உட்காந்து அதெல்லாம் மறந்து போச்சு சொல்கிறதுக்காக தான், கோவிலில் உட்காரணுன்றதுக்காக இல்லை, ஞாபகம் படிக்க முடியும்னு சொல்கிறது. அதுக்காக தான் கோவில் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் லிஸ்ட் விட்டால் எல்லாம் பெருமாள் டிகி சொல்லி புலம்புறது. இவர் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார். அட்லீஸ்ட் ஒரு கிளம்பியாச்சு, போகும்பொழுதாவது கேட்பாருன்னு பார்த்தா, போகும்பொழுதும் கிருஷ்ணன் கொடுத்த அனுபவத்தை நினைச்சுட்டு போறாரு, ஒழியா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. சே, என்னமா மனுஷன், என்ன பகவான் இவன், நான் கஷ்டப்பட்டு கந்தனாடு விட்டுனா நல்ல பீதாம்பரம் உடுத்திட்டு இருக்கான், என் குழந்தை சாப்பாடே இல்லாம இருக்கு, அத்தனை வெரைட்டியா சாப்பிடுறான். என்ன பெருசா காலா மீனா போதுமா, பெருசா விசி வீசினா போதுமா, இல்ல என்னதுக்கு பிரயோஜனம்? பகவான் நம்ம நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு அது எதுவுமே பெருசா தெரியல. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, என்னதுக்கு பகவானோ தெரியல. நானும் போயிட்டு இருக்கேன், நானும் கோவில் போயிட்டு இருக்கேன், சாமி கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் தான். ஐயோ பகவான் கோயில் என் காலா மீனானே, சாக்ஷா லக்ஷ்மி தேவி ருக்மிணி பிராடி விசிறி வீசினாள், சுவாமிக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, இதுக்கு நடுவில் என் கூட வாழ்ந்த 64 நாளும் ஞாபகம் வச்சுட்டு பேசுறாரு. சாதிபனி ஆசிரமத்தை படிச்சுட்டு ஞாபகம் வச்சிருக்காரு. ராத்திரி மழையில நாங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு காட்டுற மரத்து மேல உட்கார்ந்தது ஞாபகம் ஞாபகம் அவசியம் இல்லை. நமக்கே பல விஷயங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருக்கோம்னா மறக்க பழகிட்டு, ஞாபகம் இருந்தாலும் ஞாபகம் இல்லைன்னு நடிக்க கத்துருட்டோம். சுவாமி எங்கேயோ இருக்கார் துவாரகாதீசன், தொட முடியாத அவசரம், இவர் தீண்ட முடியாத தாழ்வுல இருக்கார். ஆனா அதை சொல்றேன், இது அதுதான் பெருசா. ஐயோ பால்ய சிநேகிதன் நானே என் கிருஷ்ணன், அதே மாதிரியே சுதாமா அப்படின்னு சுதாமான்ற வார்த்தையில ஒரு காதல் உண்டு. கிருஷ்ணன் காதலா கூப்பிட்டு காதலாகி கசுந்து இருக்குன்னு வரல, ரொம்ப செலக்டிவா சில பேர் மட்டும்தான் கடன் உருகி உருகி கூப்பிடுறான். அந்த பேர்ல பீஷ்மன், பிரஹ்லாதன், விதுரன், அர்ஜுனன், உத்தவன், சுதாமா, ராதே, ரொம்ப செலக்டிவா சில பேர்லாம் கண்ணனே தன்னை இழந்துடுறான். ராதேனும் பொழுது கண்ணனே ஸ்மரகரல கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகிபத பல்லவம் உதாரம் வேற யாருக்கிட்டே இல்லை, ருக்மிணி கிட்ட இல்ல, சத்யபாமா வருத்தாள், ஜாம்பவதி நடத்தாள், ஹே ராதே 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 ராதேன்னு. சில பேரெல்லாம் கண்ணனே எமோஷனல்ல கரைஞ்சு போயிடுறான். அதனால எனக்கு சுதாமான்ற பேரு அப்படியே நம் மனசை உழுக்கின ஒரு பெயர். அப்படி ஒரு கிருஷ்ணன் காதலாகி கசிந்தருகி சுதாமா 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 ஜபிக்கிறான் கண்ணன். கண்ணனே ஜபிச்ச ஒரு நாமம், அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு ஆச்சரியம். பிரபு புத்தரா அப்படின்னால உருகிறான் கண்ணன். விதுரா அப்படின்னா பகவான் கண்கள்ல, அதனாலதான் கிளம்பும் பொழுது கூட விதுரனை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க முடியலன்றான் சுவாமி சொல்ற. அப்ப அந்த பகவானே வைக்கப்பட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ருக்மிணி பிராட்டி கேட்கிற, என்ன சுவாமி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, ஒன்றும் கொடுக்கல, நீங்க என்ன கருணா எனக்கு அப்படியே பத்திட்டு விடுற சுவாமின்னு. பகவான் சில இடங்களுக்கு தாயார் அப்படியே பிடிச்சிட்டான்னு சொல்றோம், சில இடங்கள் எப்படியும் உண்டு. தாயார் சொல்ற, என்ன சுவாமி பக்தனுக்கு எதாவது பண்ண வேண்டாமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கார், அவரும் கேட்கல நீங்களும் கொடுக்கலையே. பகவான் சொல்ற, அவனுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடி. பகவான் சொல்ற, எனக்கு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சுவாமி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு, இல்ல அவன் பக்தி எங்கேயோ இருக்குடி, நான் எதை கொடுத்தாலும் அது வந்து கடுகு மாதிரி இருக்கும், மற்றவெல்லாம் ஏதோ கொஞ்சம் பக்தி மட்டும் நான் பெருசாக கொடுத்துறேன், அப்பா நான் நிறைய பண்ணேன் எனக்கு ஒரு சிமுறில அப்படி நெஞ்சு நிமிந்து நிற்பேன். இந்த சுதாமா விஷயத்துல எனக்கு வந்து நான் ரொம்ப கூடி குடிக்கி போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். அவனுக்கு செல்வம் கொடுக்கலாம், அவனுக்கு அதில் ஆசை இருந்தால் அனுபவிச்சா வச்சுக்கேன், சரி அவனுக்கு அதில் ஆசையும் இருந்தது, சரி மோஷம் கொடுக்கலாம், அவனுக்கு அது விலையே இல்லை, மோஷன்ற ஒரு பொருள் ஒரு அபிப்பிராயமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாது. திரு திரும்ப முடிச்சுட்டு எனக்கு அப்படியே அந்த சுதாமா வச்சு பார்த்துட்டு கருது பிடிச்சிருக்கு, அவனோட பேசிட்டு கருது பிடிச்சிருக்கு, நான் தாயா சிரிக்கிறா, அதுக்கு அவன் நல்லா இருக்கணும் சுவாமி, ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறமா தான் பகவான் எல்லாத்தையும் கொடுக்கறான். பகவானுக்கு இவன் பக்திக்கு முன்னாடி தான் குறுகி போயிடுறான், வாமனன் ஆயிடுறான். நம்ம பக்தி எப்படி இருக்கணும், திருவிக்கணும், செய்திருக்கணும். கிருஷ்ணன் வாமனன் செய்தி இருக்கணும், அப்படி இருந்துட்டான்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதனால ஹிருதயத்தில் பக்தருடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன்றான். நாதர்கிட்ட சொல்றான், நீ என்ன விட பிரியவன்டா, உன் ஹிருதயத்தை என்னை வச்சிருக்கியாடா கண்ணா, ஏ நாரதா எப்பேற்பட்டவன் நீ அப்படின்ட்டான். அதனாலதானே துருவனை விட சின்னதாகி அவன் ஹிருதயத்தை ஒழிஞ்சிட்டான், பெரிய பக்தன்தான் பெரியவன். அவ்வளோ பெரிய சுவாமிய துருவன் 5 மாசத்தை தன் ஹிருதயத்தை வச்சுட்டான் பார்த்தேளா. சக்குபாய் பெரியவளா பாண்டரங்கன் பெரியவனா சக்குபாய் தான், யசோத பெரியவளா கிருஷ்ணன் பெரியவனா யசோதவா, என்னத்தவன் செய்தனை யசோதா. பகவான் அப்படி அசந்து போறான். அதுதான் ஆழ்வார் சொல்ல, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல. இந்த செல்வம் யார் பகவான் பகவான் ஓடிந்திருக்கான்னு அவன் பின்னாடி ஓடுறான். நான் கொஞ்ச நாள் உன் கூட இருக்கட்டுமா ப்ளீஸ், நம்மலாம் செல்வமே ஏ மகாலட்சுமி தாயே கூட இரேன்னு செஞ்சுனா இந்த செல்வம் வந்து பகவானே கத்தின்னு ஓடுறான் பின்னாடி ஓடிப்பேன் நினைக்கட்டுமா ப்ளீஸ் 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 அப்படின்றான். நான் கொஞ்சம் இருக்கேன் அவன் கூட இருக்கேனே குரத்தான் வீசி அடிக்கிறார் இல்லையா, புண்பட்டிலாம் வீசி அடிச்சுட்டு போறார் புரந்தரதாசர். சீனிவாச நாயகனா இருக்கும்போது பணம் 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 பண பிசாசா அலைஞ்சார். பாண்டங்கன் சிறுவையை பார்த்தவொன்னே அடுத்தா சொல்ற மனைவி கிட்ட, நான் பன்றிபுரம் போயிடலாம் அப்படின்ற ராத்திரி அப்படியே ஒரு பத்தனை மணி பத்தனை மணி தூங்கி போயிடா இருந்தா எழுதிவா மனைவி அழகாக மூட்டை முடிச்சுலாம் கட்டி வச்சிருக்கா. கேட்கிறார் சீனிவாச நாயகன், என்னடி இதெல்லாம், இப்போ பன்றிபுரம் போகிறோம் இல்லையா, அப்புறம் பத்து நாள் போகிறோம் இல்லையா, எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு. அவர் சிஸ்டே சொல்றார், பன்றிபுரம் போயிட்டு திரும்பி வரப்போகணும்னு யார் சொன்னேன், நம்மளாம் எப்போ திரும்பி வரணும்னு கேட்டு தான் பிளான் பண்ணுறோம், முதல்ல திரும்பி வரது இன்றைக்கும் தான் கேட்குறோம், அதுக்கப்புறம் தான் போகிறது இன்றைக்கும். பன்றிபுரம் போகிறோம் இல்லையா, திரும்பி வரப்போகிறதே இல்லையே. அப்போ இதெல்லாம் எடு, அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கணும், வீடெல்லாம் திருச்சிக்கலாம். முன்னாடி நாள் கஞ்சன், அடுத்த நாள் சொல்கிறார், இன்னி இவ்வளோ கஞ்சனாக இருந்த என்னையே மாற்றி கிருபா பண்ணவன், மூணு வேளை சோறு தங்கிறதுக்கு இடம் உடுத்திக்கிற வஸ்திர நாள் வச்சு கிளம்ப அப்படின்னு சொல்கிறான். அவள் அழறா, இத்தனை நாள் பக்தி பண்ணி எனக்கு இந்த வைராக்கியம் வரல, ஒரு ராத்திரி இவர் ஜெயிச்சுட்டார். அவள் போகிறார் கை, அவள் பொண்ணு இருக்கா, அவள் ஆயிஷா, அவள் பேர் ருக்மிணின்னு பேர், அவளே அழிச்சுட்டு பன்றிபுரம் போயாச்சு. கையில் பைசா கிடையாது, தங்கிறதுக்கு இடம் கிடையாது, உடுத்திக்கிறது வேறு துணி கிடையாது. பாண்டங்கள் கிருபா பண்ணுவான், குழந்தை கல்யாணம் வருதே என்ன பண்ணுற, கல்யாணம் வயசாகிடுச்சேன்றா மனைவி. அவர் சொல்கிறார், என்ன திருச்சினா பாண்டன் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையாக பார்க்க மாட்டான்ற சார், நான் சாதாரணமாக சொல்லுவேன், அதுதான் பாண்டங்க பார்த்து பாண்டி விட்டேன். பாண்டுரங்கனே ஒரு மனுஷன் வேஷத்தில் வந்து அவனாக போய் சம்பந்தம் பேசி அவனே சமையல்காரனாக இருந்து அந்த கல்யாணத்தை சமையலும் பண்ணி, யாருக்காக கல்யாணத்தை பகவான் சமையல்காரன் தான் இருக்கும், பகவானே சமையல் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி அப்புறமா தான் அவருக்கு தெரியுது புரந்தரதாசர் இவ்வளவு கஷ்டப்பட்டியா பண்றங்கா அப்படின்னு. அப்ப இவர் அவனை வேண்டிட்டு இருந்தார் இல்லையா, யோக க்ஷேமம் வகாம். அப்ப நமக்கு பண்ண மாட்டான என்ன புரிஞ்சுக்கோங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத யசோதைக்கு தன்னையே குழந்தையா கொடுத்தவன் நமக்கோ நம்ம குழந்தைக்கோ தரமாட்டான. பெரிய அவமானத்திற்கு திரௌபதியை காப்பாத்தினவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான. கஷ்டத்திலேயே படாத பாடுபட்டிருந்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு தூண்லேந்து வந்தவன் நமக்காக வரமாட்டான். இளம் விதவையான குந்தியுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அவளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றத்துக்கு அவ்வளவு பிரயத்தனப்பட்ட பகவான் நம்ம வாழ்க்கையை நடத்த மாட்டான். அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி அவனை ஜெயிக்க வச்ச பகவான் நம்மளை ஜெயிக்க வைக்க மாட்டான். அவ்வளவு கடினமான கதையை நான் சொல்லும்போது நம்ம அர்ஜுனன் மாதிரி வசதி இல்லை, நம்ம யசோத மாதிரி பக்தி இல்லை, கோபிகள் மாதிரி சிரேஷ்டம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் கிருஷ்ணான வார்த்தை சொல்ல வருதான், கிருஷ்ணான்னு ஒருத்தருக்கான் நம்புறோம் இல்லையா. பாண்டரங்கன் நிச்சயமாக பகவானு நம்பிதான் இது, கல்லுன்னு ஒரு மியூசியமில் போய் பார்க்குற மாதிரி பார்க்கலையே. திருப்பதி பெருமாள் நல்லா இருக்கு, மலையினா போய் பார்க்குறோம், இது பகவான் இருக்க வாழக்கூடிய இடம்னு தானே போகிறோம். அப்போ நம்பிக்கையே இல்லாத நாஸ்திகனுக்கெல்லாம் கிருபை பண்ணுறான், இரண்ய கதிபுகள்லாம் கிருபை, சிசுபாலனுக்கெல்லாம் கிருபை பண்ணுறான்னா கிஞ்சித் நம்பிக்கை வச்ச நமக்கு கிருபை பண்ண மாட்டானா, நம்ம பெரிய பக்தலுக்கிலேயே இல்லை, ரொம்ப அதில் பாதாளத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் அஜாமிலன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவன் மறந்து போய் நாராயணா கத்தினு அதுக்கு கிருபை பண்ணுவான்னா, அதே நாராயண நாமத்தை நம்ம சொல்கிறோம், அதே கிருஷ்ணநாமத்தை தான் நம்ம சொல்கிறோம், அதே கோவிந்த நாமந்தானே நம்ம ஜபிக்கிறோம், அதே ராமநாமத்தான் நம்ம சொல்கிறோம், நாமதேவரும் துக்காராமும் தொட்ட அந்த பாண்டரங்கன் தானே, வேறு பாண்டரங்கன் இல்லையே, ஜனாபாய் துக்கபாய் கட்டி போட்டு அந்த பாண்டனை நம்ம தொடரும், நம்மளை பற்றியே வேண்டாம். அவா தொட்டு அனுபவிச்சா அது சத்தியம்னா அந்த சத்தியம் நமக்கும் தானே நல்லது பண்ணணும். இப்போ நம்ம மூதாதைகள்லாம் இந்த பூமியில் வாழ்ந்தா, அந்த பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதே பாரத பூமியில் எத்தனையோ பேர் காற்று வீசுறது, அந்த காற்று தான் நம்ம மேலேயும் படுறது, பணக்காரனுக்கு காற்று தான் நம்ம மேலேயும் படுறது, ஏழைக்குரிய காற்று தான் நம்ம மேலேயும் படுறது, வியாதி அத்தன் மேலப்பட்ட காற்று தான் நம்ம மேலேயும் படுறது. அப்போ கருணை மட்டும் என்ன வித்தியாசமும், அதே கருணை, மாறாத கருணை, குறைவில்லாத கருணை, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போலே. அவன் பின்னாடியே அந்த செல்வம் ஓடுறா போல அவன் பின்னாடியே அந்த நாய் மாதிரி நான் ஓடி வரேன். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போலே. பெரியவாள்லாம் இருப்பா, அவள்லாம் அந்த பெருமை கலையிறது லோகத்துல தான் ஃபேமஸ் ஆனா எல்லாம் பண்ண மாட்டான். அவ பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பா, யாராவது பெருமைப்படுத்தினா கூட கோபம் வந்து. இந்த ஒரு சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சத்குரு இருந்தார், அவர் இப்படி காட்டுக்குள்ள அணைஞ்சிட்டு இருப்பார், அந்த மலைவாசி கிராமங்கள ஜனங்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவ வசதியெல்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவார், இவர் எப்படி சுத்தின்னு பாருக்க உடம்பு அப்படின்னா அவர் போய் விபூதி பூசி அது ஆசிரமன்ற ஜாதி சரியான அவள் டாக்டர்கெலாம் போக மாட்டான். அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வைத்தியம் இந்த சாமியார்கிட்ட போய் விபூதி வாங்கி பூசுறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்திரீ அவளை பற்றி கேள்விப்பட்டுட்டா, அவளோட மருமக கல்யாணம் ஆகியாச்சு, வாரிசு இல்லை, ரொம்ப நாளாக அவ்வளோ எல்லாம் பண்ணி பார்த்தாச்சும் ஒன்று நடக்கல, சின்ன விட்டா இவரோட திறமையை கேள்விப்பட்டு சரி காட்டுக்குள்ளே வந்துட்டான். அதை தேடிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டான் அப்படின்னா நிச்சயமாக தன்னோட மாட்டு மனுக்கு வாங்க பிறகு வம்ச விருத்தி ஆகும். வந்தாச்சு, போகிற வழியில் ஒரு வயசானவரை பார்த்தார். இந்த மாதிரி அவர் சாமியார் இருப்பார், எங்கே இருப்பார் நான் பார்க்கணும் கத்த ஆரம்பிச்சார். சும்மா சும்மா கடந்து அலையாது, நானும் இல்லாமல் நம்பி வீண் போகாது, உருப்படியாக இருக்கும், மோசமான நம்பாது, இப்படிலாம் சொல்லி கவலைப்படாது, நான் ஒரு விபூதி தரேன், எடுத்துன்னு போ, பகவான நம்பு நாமக்கம் பண்ணு போயிட்டு சும்மா கண்ணோட நம்பி ஏமாறான்னு சொல்லிட்டு விபூதி பண்ணுறது அவன் பூஜை வந்துட்டான். இது ஊரில் தப்பாக சொல்கிறா போலன்னு வந்துவிட்டான். அப்படி போனவொடனே இவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். ஏன்னா அவர் தேடின அந்த மகாத்மாவே இவர் தான், தன்னை பற்றி தானே கேவலமாக பேசிக்கிறார். எதுக்கிட்டான்னா, நான் என் கிருப்பையினாலே நடக்கலை, பகவத் கிருப்பையினாலே நடக்கலை, என்னையே கொண்டாடணும். அந்த மகாபரிவாளெலாம் தன்னை யாரும் கொண்டாடுறதுக்கே சம்மதிக்க மாட்டான். நமக்கெல்லாம் யாராவது கொண்டாடினா அப்போ ஸ்பெஷலாக காஃபிலாம் கொடுக்கும், அவளுக்கு ஸ்பெஷல் மரியாதை ரொம்ப வேண்டப்பட்டதால் நம்மளை கொண்டாடாமல் இருக்கும். நம்ம யாராவது வேண்டாத வேண்டா எனக்கு அவளை கண்டாலே ஆகாதுன்னு நம்மளை கொண்டாடணும். அவ்வளோதான். ராம் சூரத் குமார், நம்ம ஆசிரியர் யோகி ராம் சூரத் குமார், விஜய் சுவாமி திருவண்ணாமலையில் இருந்த ஐஎம்ஏ பெக்கர்னு வரும், ஐஎம்ஏ பெக்கர் குப்பத்தடி பக்கத்தில் உட்காந்துருப்பார், ஐஎம்ஏ பெக்கர், அவ்வளோதான், ஃபாதர் இஸ் கிவிங் மீ, அவ்வளோ இதே தான் சொல்லுவார், நல்ல இங்கிலீஷ் பேசுவார், எல்லாம் ஃபாதர் கொடுக்குற ஐஎம்ஏ பெக்கர். கடைசி வரைக்கும் நான் பெக்கர்னே சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் போய் சொன்னால் தான் இருந்தார், சிஷியால் தாங்கிதாங்க தாங்கிட்டு இருந்தேன். சத்தியம், என்னையே தான் வேண்டி கீழ் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி, இந்த மின்னல் அடிக்கிற மாதிரி பளிச்சு 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 தர் வெளிச்சம் தரும்படியான சக்கரத்தை வச்சுருக்கக்கூடிய பெருமாள், மின்னையே சேர்த்திகிரி விற்றுவக்கோத்தம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியும். உன் வீடு வாசல் வந்து படியாக படியாய் கிடந்து உன் புகழவாய் காண்பேனே. திருப்பதி போனா ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியல, அஞ்சு நிமிஷம் பார்க்கணும், ஒரு நிமிஷம் தானே, ஒரு எத்தனை லட்சம் தினங்கள் நிக்கிறான், ஒரு நிமிஷம் நிக்க விட மாட்டேங்க. ஆனாலும் சரி, இனிமேல் நான் திருப்பதி போக மாட்டேன், எனக்கு அந்த சாமி வேண்டான்னு சொன்னதா, திருப்பதி போனா நல்லா தான் இருக்கு, அதை இடிச்சு பிடிச்சு ரெண்டு சரகண்டி சரகண்டி அவள் சத்தம் போட்டாலும் அதில் போய் அந்த குண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அங்கங்கே ஓடி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு பெருமாள் பார்த்துப்பா, என்ன தெரிஞ்சோம் பார்க்கவே இல்லை, இப்படி போனோம், பெரிய நாமம் தெரிஞ்சது, நிறைய நகை தெரிஞ்சது, ஒரு பெரிய மாலை தெரிஞ்சது, அது போய் சரகண்டின்னு தரலாம் தரிசனம் பார்த்தோமா இல்லையா, அவருக்கு தான் வச்சா அவர் பார்த்துட்டார். அப்போ பிடிக்கிறதோ இல்லையோ கஷ்டமாக இருக்கோ நம்ம போகிறோம் இல்லையா, அதுபோல் உன் திருவடி தான் எனக்கு கதிப்பான், உன் ரங்கி எனக்கு கதி கிடையாது, நின்னையே தாண்டேண்டி நிற்பன் அடியேனே, உனக்காகத்தான் நம்பாடுவான் திருக்குறுமுனி நம்பி. ஏகாதசி ஏகாதசி வந்து பஜனை பாடுறான், இத்தனை வருஷமா பாடிட்டு இருக்காரு, அவர் பாடி பாடிட்டே இருந்தார். ஒரு நாள் கூட பெருமாள் கதவை திறந்தவர்கள் அவர் வெளில வந்தோ இல்லை யாரையாவது விட்டு உள்ள வாடான்னு சொல்லியோ ஒரு பாசிட்டிவ் சைன் ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு கைசிக ஏகாதசி பொழுதும் பிரம்மராட்சன் பிடிச்சுடுறது, அதுக்கு நான் உணவாக இருக்கேன் அப்படியே நம்பியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டார். நம்பாடுவான் பிரம்மராட்சன் சரின்னு விட்டார், நீ சுவாமியை பார்த்துட்டு வந்து எனக்கு ஆகாரம் ஆயிடணும். சரி வந்தாச்சு, நம்பியை பார்த்து கோவில் தூரத்தில் நின்று கோவில் வாசலில் நின்றுட்டு தான் பஜனை பாடுவார், கோவில் உள்ளெல்லாம் கிடையாது, தூரம் அதாவது அக்ரஹாரத்தை நுழைய முடியாது, தாண்டி நின்றுட்டு அப்படியே கை கூப்பிட்டு பஜனை பண்ணுறாரு. நம்பி இதான் கடைசி ஏகாதசி, இதனால் நான் வரமாட்டேன், இத்தனை நாள் வந்தேன், சந்தோஷம், எல்லா ஏகாதசிக்கு என்னை வர வச்சுட்டே இருக்கும், என்னை உள்ளே கூப்பிடலையே, அதெல்லாம் இல்லை, நான் வர வச்சுட்டேப்பா ரொம்ப சந்தோஷம், அடுத்த ஜென்மாவும் இதே மாதிரி உன்னை வந்து பஜனை பாடும்படியாக உள்ளே போய் பார்த்தாலும் பிரயோஜனம் உண்டு, கோவில் வாசல் நின்று பஜனை, பகவானுக்கு தாங்க முடியல, தானாகவே எல்லா கதவையும் திறந்தான், திறந்தாச்சு நடுவில் அழகாக அந்த துவஜஸ்தம்பம் நிற்கிறது, நம்பிக்கை ஒழுங்காக தெரியலையா, நம்பாடுவான் பெருமாளுக்கு போகும் ரே துவஜஸ்தம்பம் கொஞ்சம் விலகி நின்று நான் நம்பாடுவானை பார்க்க விட்டேன், உடனே கொடிமரம் அப்படி மகிழ்ந்து போய் நின்று கொஞ்சம் ஆப்செட்டாக நின்று, அதெல்லாம் எல்லா கோவிலும் நேரம் இருக்கும் இல்லையா, நம்பி கோவிலில் மட்டும் அப்படி தள்ளி நிற்கிறது ஏண்டா அப்படின்னா, நம்பிக்கு நம்பாடுவானை பார்க்கணுமா, இந்த நம்பாடுவான் ஓர் அகரான் இவ்வளவு கிருபையா, பேர்பட்ட கிருபா, இவ்வளோ வருஷம் பஜனை பண்ண இப்போ தான் கிருபா பண்ணியிருக்கான், அந்த கிருப்பையை நினச்சி அவர் காத்துட்டு இருந்தார் இல்லையோ, அந்த மாதிரி நான் காத்துட்டு இருக்கேன், இன்னைக்காவது ஒரு நாள் நிற்கிறோம் சோக்கா மேலே, பன்றை புரத்துக்குள்ளே உள்ள வரப்படாதுன்னு ஊருக்கு அந்த பக்கத்தை வச்சுட்டான். பாண்டரங்கன் அவர் பேருந்து போயிட்டான். கனகதாசர் கோவில் வாசல நின்று பாடப்படாதுன்னு பின்னாடி போடாண்டார். பின்னாடி போய் பஜனம் பண்ணார். உடுத்தி கிருஷ்ணன் திரும்பி நின்று ஓட்ட போட்டு அவரை பார்த்துட்டான். நிறையா சொல்லிட்டு போடா. அப்ப இவாள் அவ பாட்டு பக்தி பண்ணிட்டு காத்துட்டு இருந்தா இல்லையா, சுவாமி கிருபா பண்ணா இல்லையா, அது போல காத்துட்டு இருக்கும். எனக்கும் கிருபா பண்ணுவான், துருவனுக்கு பண்ணவன் எனக்கும் பண்ணுவான், ராமானுஜருக்கு பண்ணவன் எனக்கும் பண்ணுவான், சுக்காராவுக்கு பண்ணவன் எனக்கு பண்ணுவான், ஜனாரபாய்க்கு பண்ணவன் எனக்கு பண்ணுவான், கனகதாசருக்கு பண்ணவன் எனக்கு பண்ணுவான். அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ கேட்கிற புரந்தரதாசர் கீர்த்தனை கேட்கிறார். நீ கிருப பண்ணியே அஜாமிலன் என்ன, உனக்கு என்ன அண்ணனா, இல்லாடி விபீஷன் என்ன தம்பியா, சபோ நான் மட்டும் அந்நியனோ, நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனாப்பா, உன்னோட பிரபஞ்ச பங்குல நானும் ஒரு ஜீவாத்மா தானே, உன் சம்பந்தம் இல்லாத ஒருவனா நானு. அப்ப அஜாமிலன் மகாபாபியான அஜாமிலன் தன் பிள்ளையை நினைச்சு நாராயணன் கூப்பிட்டதுக்கு ஒன்னால கிருப பண்ண முடியும்னா நானும் அதே நாராயணனானே சொல்றேன். அப்ப அஜாமிலன் மட்டும் அண்ணனோ, விபீஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். சக்கிருதே விரபன்னாயதம் அஸ்மீதி சயாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொல்லி என்னை சேர்ந்தவனுடைய அபயம் அளிப்பேன்னு சொன்னியே. அப்ப விபீஷன் என்ன அண்ணனோ தம்பியா, அசாமிலனோ அண்ணனோ, விபீஷணனோ தம்மனோ, நான் மட்டும் அந்நியனோ. அப்ப இந்த ரெண்டு பேர்ல நான் மட்டும் என்ன வேலையெல்லாம் போயிட்டு வந்திருக்கான், அப்படியே வந்தாலும் கடைசியில உங்ககிட்ட வந்தேன் இல்லையா, விபீஷணனை எடுத்தவனே ராமான் வந்துட்டானா, அவன் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உடன்பிறந்தே கொல்லும் வியாதி போய் தொலைனானே வந்தான். இந்த நானும் முட்டி மோதி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல, கடைசியில் நீ தான் கதின்னு வந்திருக்கேன். அப்போ அசாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ நான் மட்டும் அந்நியனோ. ஏ பிரபோ ஏ தந்தையே கேட்கிறார் உரந்தாசர், ஏ தந்தையே, இப்போ நான் வந்துட்டு என்ன, நான் மோசமான புள்ளப்பா, நான் சரியில்லை, உனக்கு பிடிச்ச அசாமியன் மாதிரியோ உனக்கு உன்னுடைய உனக்கு வேண்டப்பட்ட விபீஷன் மாதிரி நான் இல்லை, முட்டாள் பிள்ள, மூடன், தப்பே பண்றவன், பாபன், பாபியா, எவ்வளவு சொல்லி புத்தி வரல, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, திரும்பி தொலைய மாட்டேங்கிற, பாவத்தை விட மாட்டேங்கிற, நான் அப்படி அதுக்காக நீ உன் குணத்தை மாத்திப்பியோ, அதான் கேட்கிற. நான் எப்படி வாழ்ந்து போட, உனக்குன்னு ஒரு குணம், உனக்குன்னு ஒரு சுபாவம், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், உனக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு இல்லையா, தென்னை மரத்துக்கு என்ன சக்கரை தண்ணியா விட்டுட்டு இருக்கும், இல்லாடி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபில்டர் பண்ணி ஜோரா பிஸ்லரி வாட்டர் விட்டுட்டு இருக்கும், பாலா போன சாக்கடை தண்ணி தான், எல்லாரும் குளிச்சு நாடுறது பக்கத்துல போனாலே, அந்த சாக்கடை தண்ணியை விட்டாலும் தென்னமரம் எல்லாத்தையும் எடுத்து இருந்து சுத்தமான இளநீர் கொடுக்கறது. அப்ப நீ படத்த தென்னமரம் கெட்டதை எடுத்துட்டு நல்லதை கொடுக்கும்னா என்கிட்ட கெட்டது நல்லது கொடுக்க முடியாதோ. அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ, ஏ தந்தையே நான் மட்டும் அந்நியனோ, நான் மட்டும் வேண்டாதவன். அவ்வளோ பெரிய பக்த கோஷ்டியில மகாபாரதம் ராமாயணம் பாகவதத்துல நிறைய பேர் உன்னை வேண்டாதவாள்லாம் இருக்கான், அவன் வேண்டாதவாளுக்கெல்லாம் கிருபை பண்ணிருக்க, அந்த மாதிரி வேண்டாதவன் நினைச்சிட்டு ஒரு கிருபை பண்ண அப்படி தூக்கி போனேன், பிச்சைக்காரன் போடுற மாதிரி போனேன், இந்த பெருசா அந்த மடியில தூக்கி வச்சுட்டு பிரகல்லாதன் மாதிரி தலையை தடையை கொடுத்து முத்தம் கொடுத்து துருவனை மாதிரி கண்ணை தொட்டாலும் நான் சொல்லலை போ போ போச்சு போ அப்படின்னு வேண்டாம் விருப்பம் அப்படி தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி கிருபையை தூக்கி போடுறேன்ப்பா, நான் வாங்கிட்டு போகிறேன், தூரத்தேன்னு வாங்கிட்டு போகிறேன், நானும் கேட்குறேன் விட கிருபையை தானே கேட்குறேன், வேறு என்ன கேட்டுவிட்டேன் நான், எனக்கு யாரும் கிருபை பண்ணுறது, என்னால் என்னை ஒதுக்கி தள்ளிட்டான், கிருபை பண்ணுறதுக்கு அருகதை இல்லாதவன் தள்ளிட்டான். நீயும் தள்ளினா என்ன ஒரு நியாயம், ஒரு மகா கொலையாளி இருக்கான், அவனுக்கு தூக்கம் தந்தா விசித்தாச்சு, எல்லாரும் செத்து போகட்டும்னு சொல்கிறான், அவனுக்கு தெரியும் உடம்பு முடியலை, வைத்தியன்கிட்ட வந்துட்டான், வைத்தியன் அவனே குத்தி கொலை பண்ணானே அது வைத்தியனை கழகம், அவன் மகா மரண தந்திர கைதியாக இருந்தால் கூட அவனை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வைத்தியனுடைய தர்மம். உனக்குன்னு நீ சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமான குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், நான் குறையே ரூபம் வந்துட்டேன், கிருப பண்ண என்ன குறைச்சல், இன்னொரு அர்த்தம் உண்டு, எனக்கு கிருபம் பண்ணால் உனக்கு நல்லதுன்றார் பகவான், பார்த்து எனக்கு நல்லா நல்லதுன்னா இவ்வளோ மோசமானவனுக்கே நல்லது பண்ணுறாரு பெருமாள், எல்லாம் ஒன்றாதான் கொண்டாடுவான், வீணா போன உருப்பிடானே, ஒருத்தன் படிக்காமலே இருக்கா சொல்லுங்களேன், அவன் எதோ டியூஷன்லாம் அனுப்புகிறான் ஏதோ பண்ணானா டென்த்தெல்லாம் பாஸ் பண்ணி டுவெல்த்லாம் முடிச்சு டிகிரிலாம் முடிச்சு வேலைக்கு போனோம்னா அன்றைக்கி டென்த்துக்கு ஒரு டியூஷனில் கொண்டு ஒரு டீச்சர்கிட்ட விட்டேன், அவன் மாறிடுச்சு அப்படியே 35-40 மார்க் வாங்க வச்சுட்டா பாருங்கோ, அந்த டீச்சரோட கிருப்பை நீ ஓடின்னு இருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி உருப்படாத நான், வீணா போன நான், தேரவே மாட்டேன்ற நான், நீ சரி பண்ணிட்டா வச்சுக்கோயேன், ஒரு ஆர்டர் செதர் இன்யூர் கேப், உனக்கு ஸ்பெஷல் மரியாதை கிடைக்கும். என்னை பார்த்து ஒன்று 5 பேர் வருவாண்டா, மிஸ் பண்ணிக்காத, யானே உருப்பிட்டேன்னா இவ்வளோ பெரிய மரியாதை தெரியுமா உனக்கு அப்படின்றார். பெருமாள் அசந்தவே பெருமாள் அழ ஆரம்பிச்சுட்டார். இப்படி யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லையே, இவ்வளோ நம்பிக்கை யாரும் வச்சது இல்லையேப்பா, இப்படி ஒரு நம்பிக்கை யாரும் வச்சதே இல்லையே அப்படின்றார். இப்படி ஆழ்வார் ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோ நம்பிக்கை நமக்கு வேணும், ஒரு அம்மாவும் பிள்ளையும் போல ஒரு நம்பிக்கை. அடுத்தது காதலன் காதலி கணவன் மனைவி, அடுத்தது ராஜா பிரஜை, அடுத்தது வைத்தியன் நோயாளி, அடுத்தது பறவையும் அந்த கப்பலும், அடுத்தது தாமரையும் சூரியனும், அடுத்தது பயிரும் அந்த மேகமும் காஞ்ச பயிரும் மேகமும், அடுத்தது ஆறும் கடலும், அடுத்தது செல்வமும் அதை பற்றி அக்கறை இல்லாதவனும், இவ்வளவும் சொல்லிட்டார். இதில் ஏதான ஒரு நம்பிக்கை நம்ம தந்தால் கூட போகும், ஒரு வேளை வரலைன்னா இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு கேட்டோம் நம்ம லெவலில் தெரிஞ்சிருக்கு. அசாமிலனோ அண்ணனோ விபீஷனோ தம்மனோ சத்தங்க முடிய டைம் ஆகிட்டா முடிச்சா போதும், அவ்வளோ தானே நமக்கு நம்ம லெவலில் அவ்வளோ தானே இருக்குது, டைம் ஆகிடுச்சு முடிச்சா போகலாம், வீட்டுக்கு நிறைய கட்டலாம், அப்படி தப்பு கிடையாது, எப்படி மாற்றிட்டு இருக்கோம் பல விஷயங்கள். அப்போ அதுக்கு ஒரு கருணையோடு சொல்ல அடுத்த பாசனம், விட்டுவ கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும் மற்றாரும் பற்றிலேன் என்று அவனை தாழ் நயந்த கொற்றரேல் தானே குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பற்றும் வல்லார் நன்னார் நரகமே. அதுதான் பெரியவாடு கதை, உமழகா சொல்ல விஸ்வ கோட்டமா நீ வேண்டாயே ஆயிடினும் நீ வேண்டான்னு தள்ளிவிட்டா கூட மற்றாரும் பற்றிலேன் என்று பகவானே வேண்டாம் சொல்லிட்டான், நீ வராத என் முகத்துல முழிக்காத எனக்கு ஒன்றை பார்க்க விருப்பம் இல்லை, உனக்கு நான் கிருபை பண்ற ஐடியால இல்லை, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போய் சொல அப்படின்னு தள்ளிவிட்டா கூட பொன்னத்தவரை பற்றிலே நின்று சரி பரவாயில்ல அப்படின்னு காதுன்னு போகும் இல்லையா, மற்றாரும் பற்றிலே நின்று. இந்த ட்ரெயின்லாம் அந்த குப்பையை தள்ளுறதுக்கு ஆள் வருவான், அங்கே இருக்க குப்பையை தள்ளி அவள் வைப்பாள், அங்கே ஒரு அதை குப்பையை தள்ளி இப்படி வருவான், நமக்கு அவன் பக்கத்தில் வந்தாலே பிடிக்காது, அவள் விடுவாளோ இப்படியே வைப்பான். அப்புறம் இப்படி 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 ஒன்று பணம் கொடுக்காடி நம்ம ட்ரெயினை விட்டு குதிக்கணும், சேவம் நடக்கணும், இல்லாட்டி விடமாட்டான், கிடச்சிப்போ அப்படின்னு 1 ரூபா போடுவோம். அவள் அப்புறம் இப்படி 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 நச்சரிக்கிறா பாருங்க, வெளியில் தக்காளி அவன் கண்ணை கண்ணு மட்டும் கையை தட்டி 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 தலையில் கையை வச்சு பைசாதோ 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 பைசாதோ. நிஜமாவே அவளுடைய அந்த விடாமுயற்சி நம்பிக்கை பாராட்டணும், ஒரு நாளை போல் அத்தனை பேர் அவமானப்படுத்துறா அவள், அவ்வளவு கேவலப்படுத்துறான், இத்தனையும் அசராம அவன் ஹெட்போன் வச்சு பாட்டு கேட்டுருப்பான், புக்கு படிச்சுவான், தலையில ஒரு தட்டி தட்டி அப்படின்னு ஒரு ட்ரைவர் போட்டு அசராம, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தெய்வத்துக்கிட்ட வைக்க முடியாது, அதான் அந்த நம்பிக்கை. இப்ப ஒரு 10 பேர்கிட்ட ஒரு தட்டி தெரியும்னா 5 பேரா பைசா போடுவான்னு வரா பாருங்க, இன்னும் நம்பிக்கை. இந்த ட்ரெயின் அப்படி பிச்சை எடுக்கிறது இத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு போலாம், மற்றாரும் பட்டிலேன் என்று அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லார். நீ என்னை கண்டிக்கவே இல்லை, நீ என்னை ஒதுக்கிட்டல்லையாச்சு, நீ வராதேன்னு நீ சொல்லியாச்சு, அது உன் தர்மம், ஏன் தர்மம் உம்பினாடியே வந்து நச்சரிக்கிறது அவ்வளோதான், எனக்கு வேற கதையும் இல்லை, ஒரு 10 பாத்திரம் அழகா அப்படி 9 பாத்திரம் இப்படி தான் சொல்லியிருக்கார், வேற வழி இல்லை வேற வழி இல்லை வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழி தான் இருக்கு, ரோஹான் கேட்டால் என்ன வழி கிருபை பண்ணிட்டு அவ்வளோதான், இந்த இம்சை வேண்டாம், என்னோட தொந்தரவு வேண்டாம்னா உனக்கு ஒரே ஒரு உனக்கு மோஷம் வேணுமான்னு பெருமாள் ஆமான்னு, என்னடா பண்ண என்னடா பண்ண என்ன விடுவேன், கிருபை பண்ணா விட்டுடுவேன், பகவான் சொன்ன கிருபை பண்ணா விடுவியா, அடுத்த கிருபைக்கு நிற்பியா, அடுத்த கிருபையை பண்ணிடும், சாகபத்தில் பண்ணான்டா நீ கிருபை பண்ணிட்டே இருக்க வரைக்கும் நீ தப்பிச்ச இல்லையோ, நை 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 நச்சரிப்பேன், என்ன அழகா சொல்லித்தராது பாருங்க, நச்சரிக்கணும் அதுதான் இந்த 9 பாதனை நச்சரிப்பேன், அப்படிலாம் கோச்சிலாம் போக மாட்டேன், அன்பு தொல்லை இம்சை, இந்த வேலியில் போகிற ஓனம் எடுத்து வேட்டியில் இருந்தக்கிற மாதிரி நான் பாரு ஜெயமேன் தான் அலைஞ்சேன், என்ன கிருஷ்ணாராமா நீ தானே சொல்ல வச்சேன், நீ தானே சத்தங்கத்தை அனுப்பினேன், நீ தானே உங்க மேலே நம்பிக்கை கொடுத்த, படு நானா கேட்டேன், நீ தானே காட்டி கொடுத்த, அப்போ கிருபை பண்ணு, பற்றாரும் பற்றிலேன் என்று அவனை தாழ் நயந்த அவன் திருவடியை பிடிச்சிருந்த கொட்டவேல் தானே குலசேகரன் சொன்ன பெரிய சேனையெல்லாம் அவ சென்று ஜெயிக்கும்படியான ராஜாவான குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லா. பத்து வாசனங்களை உள்ளபடி புரிஞ்சின்றவா தெரிஞ்சின்றவா நன்னார் நரகமே. ஸோ அந்த பத்து வாசனம் கேட்டவாளுக்கு நரகம் இல்லை, அந்த கேரண்டி கிடைச்சி கொடுக்கு. பெருமாளை இப்படி பிளாக்மெயில் பண்ண தெரியல, பெருமாளை இப்படி வாங்கிக்கிறதுக்கு நமக்கு பெருசாக தெரியலனா கூட இன்னைக்காக ஒன்று பெருமாளை பார்த்துட்டு ஒன்று நரகத்தை கிடப்பேன் சான்ஸ் இல்லைப்பா, சாரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா குழந்தைகளை பத்து பாசனம் நான் கேட்டுட்டேன், நஷ்டமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே. யார் சொன்னா உனக்குன்னா அவரே சொல்லியிருக்கார் நன்னார் நரகமே. இது யார் சொன்னாமே குருஜி சொன்னார், வேறு வழி இல்லாமல் டோம்பிகளுக்கு வந்தார் சும்மா இல்லாமல் ஒரு மூணு நாள் உபரியாக சொல்லிட்டார். அன்னை வரைக்கும் பாசனம் என்னன்னு புரியாமல் இருந்தது, அவர் பாட்டு அழகாக சொல்லிட்டார், அவரை நீ சொல்ல வச்சுட்டார். அதனால் எனக்கு நரகம் இல்லை, சொர்க்கம் எனக்கு வேண்டாம், அப்படின்னு வைகுந்தம் கொடுத்துரும், இல்லாட்டி என் கூட இரு, உனக்கு ஆப்ஷன் கம்மி, நீ முடிவு பண்ணிக்கோ. சாதாரணமாக உனக்கு இதுவா அது பாதையில் சொல்லுவேன், சாய்ஸ் இதுவா அதுவா. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட குலசேகர சாய்ஸ் நீ முடிவு பண்ணிக்கோ, கிருபா பண்ணுறியா இன்னும் நச்சரிக்கிட்டமா, யூ டிசைட் இதுவா அதுவா, ரெண்டு கையில் ஒன்று தொடு ரெண்டு வரல ஒன்று தொடுன்ற மாதிரி நச்சரிக்கணுமா கிருபா பண்ணுறியா, அதுதான் இந்த நம்பிக்கை. அப்போ ஒரு நம்பிக்கை வருது பார்த்தாளா, பகவான் கிருபா பண்ணுவான், இதுதான் வரும். நம்ம எந்த ஸ்திதியில் இருந்தாலும் இல்லை, அவர் எந்த சித்தியை பற்றியுமே சொல்லலை, நான் நல்லவன் நான் கெட்டவன் இல்லாட்டி நான் ரொம்ப உத்தமன் எதுவுமே இல்லை. இவாள்லாம் அந்தந்த சித்தியை சொல்லிட்டு இது போல கையால் ஆகாதவன் நான் ஆசாது, என்னால் முடியாது, எனக்கு வக்கு இல்லை, வேறு கதி இல்லை, வேறு வழி இல்லை, முடியாதவன் இயலாதவன் கிருபா பண்ணும் அப்படின்னு நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகம். அப்போ அந்த பத்து பாசுரங்கள் அத்தான் சரியா சொன்னா என் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு நம்பிக்கை கொடுத்த பாசுரங்கள். அதனாலே குருஜி அம்மா குருஜி அப்பா எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஐசியூவில் அன்கான்ஷியஸாக இருக்கும்போதெல்லாம் வாழால் அறுத்து சுடுங்க சொல்லிட்டு இருந்தேன், நிஜமாக வாழால் அறுத்து சுடுங்க மருத்துவன் பால் வாழாதார். பல சந்தர்ப்பங்களில் எத்தனையோ சந்தர்ப்பம் ஒவ்வொரு பாசுரமும் எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இங்கே வெளில போவேன், சில இடங்கள்லாம் பார்க்கலாம், கணவன் போட்டு மனைவி அடி அடி அடிச்சுட்டு இருப்பான், அங்கே பார்க்குறது நமக்கு அப்படியே இருக்கும். அப்போ நினச்சிப்பேன், கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்தி முன் கொண்டானை அல்லால் அரியா புலமகள் போல. ஐயா கடைகள்லாம் போவோம், இந்த குழந்தைகள்லாம் வீழ் அம்மாத்து பையன் நம்பிக்கிட்டு அழுவான், ஆ ரைட் அரிசினத்தால் ஈன்றதால் அகற்றிடணும் மற்ற வயசன் அருள் நினைந்தே அழும் குழவி. ஐயா தாமரப்பூவை பார்த்தா அதான் போகணும், சென்றாலே வந்து அழலை செய்திடும் இப்படி ஒவ்வொன்றா தோணும். ஊரே சரியில்லை நம்ம நினச்சிருந்தா கோல் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே, இப்படி நம்ம அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக ஆழ்வார் சொல்லியிருக்கேன். நதியை பார்த்தா கடந்துட்ட போது அந்த மாதிரி அப்படி ஒவ்வொன்றா ஆழ்வார் ஆச்சரியமாக சொல்கிறார். ரொம்ப பஞ்சமாக இருக்குது அப்படின்னு அந்த பஞ்ச வறட்சியான பூமியெல்லாம் காத்தான் அப்படின்னா அங்கே இருக்கிற செடியெல்லாம் அப்படி காத்துருக்குமே அது போல. அது நம்ம வாழ்க்கையில் டெய்லியே பார்க்கக்கூடிய அனுபவங்களை வச்சுட்டு ஆழ்வார் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய உண்டு. பில்டர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு காத்துருந்துருக்கோம், கட்டிடுவான் கட்டிருந்துருக்கா நல்ல பில்டர் ஊரெல்லாம் சொல்லியிருக்கா, அதில் நிறைய இடங்களை கட்டியிருக்கா, அவருக்கு நமக்கு மட்டும் கட்டுமா மட்டும் அவருக்கு லேட் ஆகும் ஏன் தெரியாது, அது நம்ம ராசியா பிராரப்பிரமாவா தெரியாது. டெய்லர் கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு காத்துருந்துருப்போம், அது ஆகியே ஷாம்பு ஆகியே ஜரூர் மிலேகா ஆர்பஜே ஆகியேன்னு ஏழாம்பதியே கடையை கூட்டிகிட்டு போயிடுவான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், அதுக்கப்புறம் கணபதி விசர்ஜன்மா மூணு நாள் லீவுன்னுமா வித்தியானம் சொல்லுவோம். இருந்தாலும் நம்பிக்கை வச்சுருக்கோம், நான் நிறைய சிப்பனில் பணம் போடுறோம், பேங்கில் பணம் போடுறோம், நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். செருப்பு கடைக்காரங்கிட்ட அத்தனை கடை ஏறி இறங்கி நல்ல செருப்பு தானே நல்லா வருமே, மழையில் ஊறு மழையெல்லாம் ஊறவே ஊரா ஃபஸ்ட் கிளாஸ் போட்டுட்டு ரெண்டு மழை அப்படி துணி நிற்கும் போது திருப்பி அதே கடை போய் போன வாட்டி நீ கொடுத்தியப்பா நல்ல செருப்பு, நீங்கள் மழையில் போடலாம் சொன்னீங்க தண்ணியில் ஊற வைக்கலாம்னு சொல்லியேன்னு அது என்ன அர்த்தமாக அவனுக்கு தான் வலிச்சோம். அப்போ அதுக்கு புது ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்பவும் அதே கடை வியாபாரிகள் காய்கறி வாங்க நிறைய விஷயங்கள் பணத்தை முன்னாடியே கொடுத்துட்டு காத்துருக்கோம். பல இடங்களில் பல சந்தர்ப்பங்கள் ஆட்டோல ஏறும் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஹோட்டலுக்கு எத்தனையோ பேரை நம்புறோம், எத்தனையோ விஷயங்களை நம்புறோம். இந்த மொபைலுக்கெல்லாம் டாப் அப் பண்ணிவிடுவோம், முன்னாடி ப்ரீபெய்டு தான் முன்னாடியே பைசா போட்டுவோம், போஸ்ட்பெய்டாக பின்னாடி பைசா கொடுக்கலாம். நிறைய பேர் குழம்ப பத்து ரூபா போட்டாருந்தால் பார்த்தா பைசாவே இல்லை, இன்னமும் சொன்னால் ஆமாம் அமைச்சிட்டேன் போயிடுத்து போனோம் அப்படின்னு. அதில் புதுசாக வந்திருக்கு ஃபாரின்லேருந்து ஒரு கால் வரும், அது வந்து அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணாலும் நம்ம மொபைல் இருக்க பைசாவில் அவாய்ட் பண்ணுறா, என்னெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறா பாருங்க. இன்றைக்கி தான் ஃபேஸ்புக்லேயும் எங்கேயோ பார்த்தேன், நம்ம அழகாக வாட்டர் மேலே நல்லா உள்ளே சக்கச்சவேன் இருக்கே சுற்றிக்கிறதே ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கழுவாங்கன்னா அழகாக காமிக்கிறான், நல்லா சேஃப்பு தண்ணி சர்க்கரை சர்க்கரின் இதெல்லாம் இதெல்லாம் போட்டு இன்ஜெக்ட் பண்ணுறா உள்ளுக்குள்ளே கலர் வர்றதுக்கும் வாட்டர் மேலே நல்ல காஃபியை விட்டு போயிடுச்சு தர்பூசணி காமிக்கிறான், அழகாக ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லதுன்னு சொல்லி குடிக்கிறோமே அந்த ஆரஞ்சு ஜூஸு வீடியோ எடுத்து காமிக்கிறான், சைட்லேருந்து பார்த்தா அதை சர்க்கரின் போடுறான், என் குழந்தை கூட உட்காந்து வந்தேன் சர்க்கரின் போடுறான் அப்படின்னு ஜாகிரதையாக ஜூஸ் கூடயே பார்க்காதே அப்படின்னு அதை வச்சுட்டு அழகாக இன்ஜெக்ஷனை வச்சுட்டு சாப்பிட்டுக்குள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் புரியுற உள்ள ஜூஸ் கடையில் பின்பக்கம் நடக்கிறது எல்லாம் அதே மாதிரி பட்டாணி பச்சை கலர் ஏற்றுவோம் அது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி மாதுளம் பழத்தில் கலரை ஏற்றி அந்த ரெட்டாக வரணும் அப்போ தான் நம்ம சாப்பிடுவோம், அதுக்கு கலரெல்லாம் போட்டு அப்போ இவ்வளோ பேரை நம்ம நம்புகிறோம், நிறைய விஷயங்கள் சில விஷயங்களை நம்புகிறோம், எவ்வளவு பொருள் நம்புகிறோம், எத்தனையோ கம்பெனியில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம் அதை பார்த்து வாங்கிடுறோம், நிறைய ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பைரி ஆனதே திருப்பி ரீபேக் பண்ணி கொண்டோம் அதெல்லாம் வேறு நிறைய நடுவில் வந்து இருக்குது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனப்போ எத்தனையோ விஷயங்களுடைய நம்பிக்கை நமக்கு நல்லது பண்ணுறதோ கெடுதல் பண்ணுறதோ நான் நம்பின்னு இருக்கோம், அப்போ தெய்வத்தை மேலேயும் நம்பிக்கை இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை நீ போகாது நம்பினால் கெடுவதில்லை நான்கு முறை தீர்க்கும், அப்போ அந்த நம்பிக்கை பகவான் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் செய், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த தந்திலெலாம் போனோம்னா ரசம் இன்னும் கொஞ்சம் அது ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்ற மெத்தட் இருக்கு, இல்லை இன்னும் ஒரு ஒரு அரைக்கரண்டி ஒரு ஒரு ஸ்பூன் அப்போ தான் திருப்தி வரும், ரெடியாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொத்தமல்லி செய்வோம்னா அப்படின்னு அதுதான் ஃப்ரீயாக வாங்கினா நமக்கு சந்தோஷம், அதுக்காக சேர்த்து வேலை போட்டிருக்கேன் அது வேறு பெருமையாக சொல்லுவோம், அஞ்சு தான் அப்படி நாங்கள் எங்கள் கடைக்காரன் எப்போவுமே எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன், அவன் சேர்த்து வாங்கிட்டான் பல வருஷமாக வாங்கிட்டு இருக்கான், அப்படி நிறைய விஷயங்கள் அதாவது எதுக்குன்னா நம்பிக்கை இருந்தால் லைஃப்பை ஜாலியாக இருக்கிறான் பகவான் காப்பாற்றுவான், நம்பிக்கையே ஒரு திருப்தி ஒரு சமாதானம் ஒரு திருடம் மனசும் உடம்பும் ஆயாசமாக எழுறது அதை தாண்டி ஒரு பலமாக இருக்கும் வாழ போகிறோம் எப்படியும் வாழ்ந்தாகணும் மரணம் வரைக்கும், நம்பிக்கை இல்லாமல் என்னாகுமோன்னு பயந்து வாழ்கிறத விட நடக்கிறதோ இல்லையோ நம்பிக்கையோட வாழறது நடக்கிறதோ இல்லைன்னா ஒரு பொதுவாக சொல் நடக்காத அர்த்தம் இல்லை இந்த ஆலி பெல் அப்படின்றத விட நடக்கும் பார்க்கலாம், அதுவே ஒரு புதிய தைரியத்தை ஒரு புதிய உற்சாகத்தை அதுவே தானான அது எப்படி நடக்க ஆரம்பிச்சிடும் நடக்க ஆறு மனுஷாருடைய மனசுக்கு பலம் ஜாஸ்தி, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன்மை வருத்த கூலி விரும்ப திருவள்ளுவர் சொல்றார், இது இப்படி நமக்கு நடக்கலைன்னா கூட அந்த எஃபர்ட்ஸுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பக்தின்றது அதுதான் பிரகலாதன் எல்லாருத்தையும் சொல்லி பார்த்தோம்னா 100% பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் பக்தி, அதுவே நிறைய மாற்றங்கள் பெறுது. இன்னொன்று நம்ம நிறைய விஷயங்களை தப்பாக நெகட்டிவ் ஆட்டிடியூட்னால தப்பாக புரிஞ்சு இது கஷ்டம் இது கவலை இது பிரச்சனை அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்தது அது இல்லை, அதை பாசிட்டிவாக பார்க்கும்போது அது நல்லதெல்லாம் நிறைய தெரியும், அதை இருக்கக்கூடிய ஒளிஞ்சிருக்கக்கூடிய அனுகிரகங்கள்லாம் அதுக்காக தான் அந்த நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் இன்னும் ஒரு படிமை இன்னும் ஒரு படிமை வளர்ந்துட்டே இருக்கும், இந்த 10 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காவது இந்த நம்பிக்கை அப்படி சறுக்கும் சறுக்கும்போது அந்த பாதினால் டக்குன்னு ஒரு 100 படி ஏறும் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டு சொன்னேன், ஒரு 50 படி இறங்கினோம்னா இந்த பாதனை நினைச்சோம்னா ஒரு 100 படி ஏறும் 1000 படி ஏறும் பார்த்துக்கலாம் பகவான் இருக்கான் சரியா, இந்த காலத்து குழந்தைங்க மாதிரி சொன்னோம்னா இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் படித்து நடந்தால் நல்ல மார்க் வாங்க நம்பிக்கை வச்சுருக்கோம் நமக்கு பதறது, 1 வருஷம் படிக்காத படிப்பை முன்னாடி நாள் ராத்திரி விடிய விடிய படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதி ஃபுல் மார்க் வாங்குவேன்றாலே அப்பா அம்மா படுற டென்ஷன் அந்த நம்பிக்கை இருந்தாலே அது சரி தப்பு நான் சொல்ல அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்கோ அசாத்தியம் நான் அசந்து போவேன், நான் கேட்பேன் எப்படிடா அது பையனை கேட்டேன்னா 1 வருஷம் படிக்காத எப்படா 1 நாள் படிச்சு எப்படா எழுதும் எப்படா ஞாபகம் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கு குருஜி அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு இப்போ அப்போ முன்னாடியே படித்தா மறந்து போய்டும் அப்போ படித்தா மறக்காதோன்னு அப்படின்றான், நான் சரிடா அதை ஒரு 2 பாடமா அப்படி 20 பாடம் எப்படிதான் படிப்பேன் அது அப்படியே படிச்சு போக வேண்டியதா சினிமாப்பா சினிமா பார்க்குற மாதிரி அப்படி கதவு படிக்காம படிச்சுன்னு போக வேண்டியதான்றான், ஆனால் பசங்க வாங்குற மார்க்குகள் அப்போ அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம், அது போல் இவ்வளோ பெரிய வீடு, நிறைய அதுக்குள்ள காஸ்ட்லி பொருள்லாம் வச்சுருக்கோம். இன்னும் ஒன்று ஒரு பூட்டை பூட்டி ஃபஸ்ட் கிளாஸ் அப்பா அதான் சேஃப்டின்னு போகிறோம் பாருங்கள். அது சைஸ் இவ்வளோதான், வீட்டோட விலை உள்ளுக்குள்ள இருக்க பொருளோட விலையெல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்சம் வரும். பூட்டோட விலை 1000 ரூபா கூட கிடையாது. என்ன அதோட சாவி எடுத்துன்னு ஆத்த கூட்டி சாவி எடுத்துன்னு நிம்மதியாக போயிட்டு வரோம் பாருங்கோ. இத்தினோண்டு ஒரு சாவி, இத்தினோண்டு ஒரு பூட்டு, 4 சுற்றி தட்டின பயப்பட வேண்டாம் சொல்றேன். அதில் ஒரு அது சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வைக்கணும். இப்போ பெரியதான பகவான் இடத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை, தங்கத்து மேலே ஒரு நம்பிக்கை மாதிரி சொன்னால் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதனால அதுபோல் ஒரு நம்பிக்கை விருத்தியாகட்டும். பகவானே சங்கல்பம் பண்ணதுனால இந்த 10 பாசனங்களை 3 நாளாக அனுபவித்தோம். நீங்கள் சரியான 2 முடிச்சு அடுத்த பாசனம் ஆரம்பிச்சிருக்கணும். பகவத் கீதை இதுபோல் ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். ராதே கிருஷ்ணன். ராதே.